அருட்பெரும்
ஆ
ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏத்து, திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க, உணர்ச்சி எது விளங்க, உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெருந்தாயாம், மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க, வயங்கு மணி புது விளங்க வளர்ந்த சிவக்குழுந்தே. வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் சார்பாக டிசம்பர் 17, 2017 ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கும் சத்விசார நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இணைந்திருக்கின்ற அனைத்து ஆன்மநேய உறவுகளையும் வருக வருக வந்தனம் என்று வரவேற்கின்றோம். தற்பொழுது நமது ஜெயராஜய்யா அவர்கள் திருவருட்பா பாடல்களை பாடி நிகழ்வை துவங்கி வைப்பார்கள்.
நன்றி ஐயா, வணக்கம். தம்பையா அவர்களுக்கும் வணக்கம். ஆற்றாமை, ஆறாம் திருமுறை. எழுவினும் வழிய மனத்தினேன் மலஞ்சார், ஈயினும் நாயினும் விழுந்தேன், புழுவினும் சிறியேன் பொய் விளை துழல்வேன் உண்மையேன் குலை குளிர்கடையேன், வலுவினும் பெரியேன் மடத்தினும் பெரியேன், மாண்பிலா வஞ்சக நெஞ்சகக் குழுவினும் பெரியேன், அம்பளக் கூத்தன்
Medium.
குறுக்கணி இறை திருக்காட்சி ஆறாம் திருமுறை. அருளலாம் அழித்த அம்பளத் தமுதை அருட்பெரும் ஜோதியை அரசே, மருளலாம் தவிர்த்து வாழ்வித்த மருந்தை வள்ளலை மாணிக்க மணியை, பொருளலாம் கொடுத்தன் துண்டியில் கலந்த புண்ணிய திதியை மெய்ப்பொருளை, திருளலாம் வல்ல சிந்தை மெய்ஞான ஜீவத்தை கண்டுகொண்டேனே. திருமுன் விண்ணப்பம். மாலை மாமணி பொதுநடம் புரிகின்ற வள்ளலே அளிக்கின்ற வாழை வான்பழச் சுவை என பத்தர்தம் மனத்துளே சித்திப்போய், ஏழை நாயினேன் விண்ணப்பச் சிறு திருச்செவிக் கேட்பருள் செயல் வேண்டும். கோளை மானிடப் பிறப்பதில் உன்னரு குரு உருக்கொள்ளுமாறே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம்.
நன்றி ஜெயராஜய்யா.
நன்றி.
இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் திரு தம்பையா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கின்றோம். தம்பையா ஐயா அவர்கள், இரு வாரங்களுக்கு முன்பு உம்மிடையே பிண்ட அனுபவம் என்ற தலைப்பிலே உரையாற்றினார்கள். அது ஒரு மிகுந்த மிகுந்த ஒரு சிறப்பு மிக்க பேச்சாக இருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த வாரமும் ஐயா அவர்கள் பிண்ட அனுபவம் பற்றி இரண்டாவது பகுதியை வழங்க உள்ளார்கள். இன்றைய உரையும் சிறப்பாக இருக்கும் என்பது மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். ஐயாவை பற்றி முன்பே அறிமுகம் செய்ததால் இன்று நேரடியாக ஐயாவினுடைய உரைக்கு நாம் செல்வோம். ஐயாவின் பேச்சு நிகழ்ந்த பின் நம்மளுடைய கேள்வி பதில் நிகழ்வுக்கு நாம் இணைவோம். நன்றி தம்பையா. ஐயா
ஐயா,
ஐயா நம்ம நீங்க
நான் பேசலாங்களா ஐயா?
ஆமா.
பேரன்பு மிக்க சன்மார்க்க அன்பர்களே, ஜெயராஜ் ஐயா அவர்களே, பிரசன்னா ஐயா அவர்களே, துரை ஐயா அவர்களே, திரு கோபி ஐயா அவர்களே, அன்புக்குரிய ராஜு அம்மா அவர்களே, அன்பு அவர்களே, மற்றும் என்னை சார்ந்த சன்மார்க்க அன்பர்களுக்கும், நான் பார்க்காமல் இன்னைக்கு என்னுடைய சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நல்லோர்களையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். சென்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இருப்பதால் நான் இப்பொழுது நேரடியாக இந்த பாடத்திட்டத்திற்குள் நான் நுழைகிறேன். வள்ளல் பெருமான் ஒரு பாடல் பாடியிருப்பார். உன் பூலால் உடம்பின் அசுத்த சித்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என் போலாமணியே நான் எண்ணி எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய். பெருமான் வந்து அவர் வருந்துகின்ற வருத்தத்தை ஏக்கத்தை நம்மிடைய சொல்கின்றார். அவருடைய இந்த உடம்பின் தன்மை, அதில் உள்ள அசுத்தம், 9 துவாரங்களில் உள்ள தூய்மையின்மை எல்லாவற்றையும் பேசுகின்றார்கள் இந்த வரிகளிலே. நான் அடுத்த வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு அந்த செய்தியை நான் இப்பொழுது நான் பார்க்கவில்லை. நம்மையே பார்ப்போம். புன்புலால் உடம்பின் அசுத்தம், இந்த உடம்பினுடைய அசுத்தம் எத்தகைய அசுத்தமாக இருந்தால் நம் பெருமானார் அருவறுப்படைவார்கள். இதனில் நான் இருக்கின்ற புணர்ப்பு என்று சொல்கின்றார்கள். இந்த உடம்புக்குள்ள நான் புகுந்து இந்த உடம்போடு நான் வாழ்றனே, எம்பெருமானே இது உனக்கு சரியா, நான் அடைகின்ற துன்பத்தை நீ அறிய மாட்டாயா, இதில் எப்படி இதிலிருந்து நான் எப்படி நான் விடுதலை அடைவேன், இத்தகைய இந்த உடம்புக்குள் நான் மலம் சுமந்து வாழ்கின்றேன், மலம் சுமந்த பாவியேன் என்று சொல்லுகின்றார்கள். தனது உடம்பையும் வயிற்றையும் நாம் எண்ணி பார்க்கும்படி நமக்கு சொல்லுகின்றார்கள். அவருக்கு அந்த நிலை இல்லை, ஆனாலும் நமக்கு அவர் நேய உறவு தானே, அது சொல்றார். அப்படிப்பட்ட குருநாதருடைய திருவடிகளை நாம் முதலில் வணங்குகின்றோம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவனை நாம் வணங்குகின்றோம். இந்த கல்வியை வள்ளல் பெருமானுடைய திருநாமம் சொல்லியே நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். இதில் என்னுடைய ஆய்வு என்பது எதுவும் இல்லை, எல்லாம் வள்ளல் பெருமான் கூறிய கருத்துக்களையே நான் சிந்திக்கின்றேன். பெருமானுடைய இந்த உபதேசத்தில் நமக்கு அருவறுப்பு தோன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பெருமான் சொல்லுகின்றார்கள். என்றைக்கு நமக்கு பசி, தாகம், பிணி, மூப்பு, பயம் முதலிய குற்றங்கள் நீங்கும், என்றைக்கு விடுதலை அடைவோம் என்று பெருமானுடைய உள்ளம் ஏந்துகின்றது. என் உயிருக்கு உயிராக நின்று என் உள்ளத்தில் வாழும் இறைவா, இதனை நீயே அறிவாய் என்கின்றார் நம் வள்ளல் பெருமான். விடுதலைக்கு விண்ணப்பிக்கின்றார். நமக்காக இது சொல்லப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் உடம்பின் குற்றங்கள் குறைய சத்துவ உணவை வள்ளல் பெருமான் அருள்கின்றார்கள். அது நித்திய கர்ம வீதியில நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம சாமி. சுத்த தேகம் பெறுவதற்கு நாம் இதனை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று நாம் சென்ற முறை நம்ம பார்த்தோம். அந்த காலத்துல நம்முடைய வள்ளல் பெருமான் விருத்தாச்சலத்தில் உள்ள மகான் குமாரதேவர் சமாதிக்கு செல்வது வழக்கம். அங்க பக்கத்திலேயே எறும்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க மகான் தத்துவராயர் சமாதி இருக்கு, அங்கேயும் போயிட்டு வருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். செவிவழி செய்தி, மகான் குமாரதேவர் சுத்த சாதகம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அதுல தவநெறி பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல ஒரே ஒரு பாடல நாம இப்போ சிந்திப்போம். சமகுண புசிப்பே மயக்கத்தை அளிக்கும். நாம் சாப்பிடுற சாப்பாடுல தாமச குணம் உடைய உணவுகள் நமக்கு மயக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ராசத குண புசிப்பே மமதையை அளிக்கும். ராட்சத உணவு என்ன? நான்வெஜ் சாப்பிடுறோம், மிக கடினமான உணவு சாப்பிடுறோம், வறுவல் சாப்பிடுறோம், எண்ணெயில பொறிச்சது சாப்பிடுறோம், இதை போன்ற இந்த உணவுகள் எல்லாமே மமதையை அளிக்கும் அப்படிங்கிறார். ஆணவத்தை கொடுக்கும். முதல்ல சாப்பிடுற உணவு தமோ குண புசிப்பு வந்து மயக்கத்தை உண்டாக்குதுங்கிறாங்க, இங்க மமதையை உண்டாக்குதுங்கிறாங்க. மூன்றாவதாக வள்ளல் பெருமான் சொல்லுவது போல சத்துவ புசிப்பே மயக்கமும் மமதையும் அகற்றி அமல நல்லுணர்வே அளித்திடும். உணவுல பாருங்க, நல்ல உணவு கெட்ட உணவுன்னு சாமி சொல்றாங்க பாருங்க. இங்க குமாரதேவர் பெருமானும் அதான் சொல்றாங்க, சத்துவ குண உணவு சாப்பிட்டோம்னா நமக்கு மயக்கமும் நீங்கும், இந்த மமதைன்னு சொல்லக்கூடிய ஆணவமும் அகங்காரமும் நீங்கும். அது மட்டுமல்லாமல் இறைவனை நாடுகின்ற சுத்த அவத்தையும் தோன்றுங்கிறாங்க, சுத்த நல் உணர்வு தோன்றுங்கிறாங்க. இறைவனை நெருங்கக்கூடிய நல்ல உணர்வு, அமலம் குற்றமற்ற மலமற்ற நல்ல உணர்வு தோன்றணும்னா நல்ல உணவு வேணும், அது சாத்வீக உணவா இருக்கணும் அப்படின்னு நம்ம சாமி சொல்றாங்க. அதனால் அவை இரண்டிலும் நகை அகற்றி, இந்த தமோகுண புசிப்பு என்று சொல்லப்படுகின்ற உணவிலும் ராகத குண புசிப்பு என்று சொல்லக்கூடிய உணவிலும் நம்முடைய விருப்பத்தை நீக்கணும். நிமல சத்துவமே பெருகக்கூடிய உணவை நாம் புசிக்க வேண்டும். நிமல சத்துவம், சத்துவ உணவுன்னு பார்த்தோம். இங்க சாமி ரெண்டு இடத்துல நிமல சத்துவம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, அமல நல்லுணர்வு கொடுக்கக்கூடிய உணவுங்கிறாங்க. இங்க ரெண்டையும் நாம ரொம்ப ஆய்வு செய்து பார்த்தோமானா இதுக்கு மேல சத்துவ உணவுக்கு மேல இன்னும் ஒரு நிலை அங்கு பேசப்படுகிறது. நாம சாப்பிடுற சாப்பாட அத சத்துவமா நிமல சத்துவமா மாத்துறதுக்கான ஒரு வழித்துறைய இங்கே மகான்கள் சொல்லுகின்றாங்க. நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றாரு என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வள்ளல் பெருமான் இந்த சத்துவ உணவை பற்றி கூறுகின்ற பொழுது அது ஞானமதாகும் என்று சொல்றாங்க. குமாரதேவர் சொல்லுகின்ற பொழுதும் அரிய சுத்தாவத்தையும் வந்துரும். ஒரு ரகசியத்தை இங்க குமாரதேவர் பெருமான் சொல்றாரு, இந்த மாதிரி சத்துவ உணவை நிமலமாக மாற்றிய சத்துவ உணவை கொள்ளுகின்ற பொழுது ஆன்மாவுக்கு உரிய இச்சை ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய ஆன்ம குணங்கள் ஒரு நேரத்துல செயல்படாம அடங்கும். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்கும் போது வேற சிந்தனை போகுதா பாத்தீங்களா, போகாதுங்க. ஒவ்வொரு சொல்லும் எந்த அளவுக்கு இந்த ஆன்மாவுக்கு பயன்படும் நம்ம கவனிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதாங்க அங்க ஆன்மா அசையாத நிலைன்னு பேருங்க. வேற இச்சை கிடையாது, வேற அறிவு கிடையாது, வேற வந்து ஒரு செயல்பாடும் இப்ப கிடையாது. முற்றிலும் நம்ம காதை கொடுத்துட்டு அறிவை கொடுத்துட்டு ஆன்மாவை கொடுத்துட்டு அடங்கி நிக்கிறோம் பாருங்க. இப்ப மன வேலை செய்யல, புத்தி வேலை செய்யல, சித்தம் வேலை செய்யல, ஒரு நினைவு என்ன சொல்லுவாங்களோ இந்த செய்தி நம்ம ஆன்மாவுக்கு பயன்படுமோ என்று இந்த அந்த கரணங்களாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் ஒடுங்கி நிக்குதுங்க. வேற எண்ணமே இல்லைனால இந்த மூச்சு கூட ரொம்ப அதிராம ஓடுதுங்க. இந்த மாதிரி அறிவு இந்த ஞான கருத்துக்கள்ல இந்த சத்விசாரத்துல அப்படி அடங்கி நிக்குது பாத்தீங்களா, இது கூட இந்த சுத்தாவத்தைன்னு தாங்க பேரு. இப்போ தத்துவ குணம் வரணும்னா வாதம் சித்தம் ஆகிய குணங்களை தருகின்ற உணவுகள் இது இது என்று அறிந்து அதனை விளக்க வேணும்னு சாமி சொல்றாங்க. நம்ம வள்ளல் பெருமான் வந்து வாத பித்த சிலேத்தும குணங்கள், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குதுன்னா வேண்டாம், இளநி குடிக்குதுன்னா இளநி குடிக்கும் போது சளி பிடிச்சிக்குதுன்னா வேண்டாம், குளிர்ந்த உணவுகள் சாப்பிடும் போது சளி பிடிச்சிக்குதா வேண்டாம், உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வயிறு கேஸ் ஆகுதா வேண்டாம், ஸ்பீக்கிங்கா சாப்பிட்டா மயக்கம் வருதா வேண்டாம். இப்படி நம்ம வள்ளல் பெருமான் எந்தெந்த உணவுகள் தவிர்க்கணுமோ அதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து அதெல்லாம் சிந்திக்க வச்சாரு. சரி, நாம இப்ப சத்துவ குண உணவை சமைச்சுட்டோங்க, அந்த சமைச்சு நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கு வச்சுக்குவோம், அப்படியே சாப்பிடலாமா அதுக்கு குச்சிடலாமா? அந்த உணவு சாப்பிடறதுக்கு தயாரா இருந்தாலும் கூட அதுல ஓடி போய் குதிச்சிடக்கூடாது. சாமி சொல்றாங்க, சத்துவ அமுத உணவை இறைவனுக்கும் சர்க்குருவுக்கும் முன்னிலையில் வைத்து அதனில் உள்ள விஷத்தை நீக்கும்படி விண்ணப்பிக்க வேண்டும். அது அந்த விண்ணப்பத்தின் காரணமாக நம் முன்னே இருக்கக்கூடிய உணவு, சத்துவ உணவு, சுத்த சத்துவ உணவாக மாறும் என்ற ரகசியத்தை மகான் குமாரதேவர் சொல்லுகின்றார். நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அப்படி நாம சாப்பிடுற சத்துவ உணவையே அமல சத்துவ உணவாக, குற்றமற்ற சத்துவ உணவாக, நிமல சத்துவ உணவாக மாற்றுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அந்த உணவின் விஷத்தை நீக்கணும். அந்த உணவை சர்க்குருவும் அருட்பெருஞ்சோதி இறைவனும் பார்க்கணும். அவர் பார்க்கணுங்கிறத நம்ம விரும்பணும், நாம விண்ணப்பிக்கணும். சாமி, இந்த உணவை நான் சாப்பிட போறேன், இதுல உள்ள குற்றங்கள் எல்லாம் நீங்க நீக்கணும் சாமின்னு நாம விழுந்து வணங்கணும். விழுந்து வணங்க முடியலனாலும் மனசால, உயிரால, ஆன்மாவால, உள்ளத்தால விழுந்து வணங்கணும். அப்படி அதை எண்ணி அது செய்தோமானா நமக்கு நல்ல ஞானம் உண்டாகும், நல்ல உணர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. நாம உண்ணக்கூடிய உணவை இந்த மாதிரி நிவேதனம் செய்து, எல்லாம் வல்ல இறைவனுக்கு நிவேதனம் செய்து, எம்பெருமானுடைய தாழ் கமலம் எண்ணி வணங்கி தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய ஒரு வழித்துறை. சாமி என்ன சொல்றாங்க, முறைப்படி நினது முன்பு நின்றேத்தி, நம்ம சாப்பிட போட சாப்பாட்டை கொண்டு போய் இறைவனுடைய சந்நிதியில வைத்து, இறைவன் சந்நிதி எங்க இருக்கு, டைனிங் டேபிள் தான் இறைவன் சந்நிதின்னு நினைச்சா டைனிங் டேபிள் தான் இறைவன் சந்நிதி. எந்த இடத்துல நம்ம சாப்பிடுறோமோ அந்த இடமே இறைவன் சந்நிதி, நம்ம உள்ளமே இறைவன் சந்நிதி, நம்முடைய கருத்து இறைவன் சந்நிதி. அது சொல்றாங்க சாமி, முறைப்படி நினது முன்பு நின்று ஏத்தி முன்னிய பின்னர், எம்பெருமானே உனக்கு முன்னாடி இந்த உணவை வச்சு இந்த உணவினுடைய குற்றங்கள் நீங்க வேண்டும் என்று விண்ணப்பித்து முறைப்படி நான் உண்ணாமல் அந்த உணவை என் வயிற்றுல சிறை செய்கிறேன். சிறை செய்கிறேன்னா போட்டு அடைக்கிறேன். அப்படி அடைக்கிறதுனால என்னுடைய அறிவு புருவ மத்தியில் சென்று பொருந்த மாட்டேங்குது. உன்னை வந்து நினைக்கும் போது நினைவுகள் சிதறிப்போகுது. நான் ஒன்று நினைச்சா அது ஒன்று தோணுது. அவ்வாறு அந்த உணவை உன் திருமுன் வைத்து வணங்காமல் நான் சாப்பிட்ட உடனே எனக்கு தாமச குணம் வந்துச்சு, மயக்கம் வந்துச்சு. நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு சொல்றாங்க, இதை நான் வள்ளல் பெருமான் குறித்த உணவை சாப்பிட்றதுக்கு கூட இந்த செய்தியை நீங்க ஒரு கருத்தாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி வைத்து வணங்காமல் சாப்பிட்டதுனால எம்பெருமானே உன்னுடைய கண்டம் கருத்து போனது. அந்த விஷயத்தை நான் உள்ள போட்டுட்டதுனால எம்பெருமானுடைய கண்டம் கருத்ததுங்கிறாருங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த உணவை நம்ம உள்ள போட்ட உடனே அந்த விஷம் இந்த உடம்பை தாக்கும் போது அதை கண்டு நம்மோடு உடன் இருக்கக்கூடிய, நம்மை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய கண்டம் கருத்து போனது. அந்த விஷம், நாம் சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷம் நம்மோடு இருக்கக்கூடிய சிவத்தை, சிவபெருமானை, அருட்பெரும் ஜோதியினுடைய கண்டத்தை கருப்பாக்கிடுதுங்க. நாம் அந்த மாதிரி செய்யலாமா? உன்னுடைய தாழ் பணிந்து நான் வணங்கும் பொழுது எனக்கு எந்த வகையில இந்த ஞானம் கிடைக்கும், எந்த வகையில சன்மார்க்க பாதையில போகலாம் என்கின்ற துறை அறி விளக்கம் ஓங்குது. ஆனால் அது எனக்கு தெரியாம நான் புருவ மத்தியில என்னுடைய எண்ணங்களை நான் கொண்டு போய் வைக்கின்ற பொழுது இறைவன் அங்கு வருவதில்லை. ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டனன் அன்றே. சாமி சொல்றாங்க பாருங்க, வள்ளல் பெருமான் உடைய இந்த உபதேசம் இருக்குங்களே, பெரிய ரகசியம் இது. இது பெரிய ரகசியம். இறைவனுக்கு முன்னாடி வச்சு உணவை வச்சு அதை சாப்பிடுகின்ற பொழுது அதை வணங்கி பெருமானுடைய திருவடியில விண்ணப்பம் செய்து சாப்பிடுகின்ற போது அதனுடைய விஷம் நீக்கப்படுகிறது. அதனுடைய குற்றங்கள் இறைவனால் நீக்கப்படுவதின் காரணமாக நம்முடைய வயிற்றில் தொப்புள் ஸ்தானத்திலிருந்து ஒரு மேல் நோக்கிய நாடி போகுது. நம்ம மேல முன்னாடி பார்த்தோம், அது வந்து பொன்மஞ்சள் நிறம் உள்ள நாடி போகுது. அந்த திரை மறைப்புன்னு அங்க தொப்புள் ஸ்தானத்துல இருக்கீங்க, கீழே போற திரை பச்சை திரை, மேல போற திரை பொன்மஞ்சள் திரைன்னு நம்ம பார்த்தோம் சென்ற முறை. அந்த திரை மறைப்பு நீக்கப்படுகிறது, ஒரு பரலோக விசாரிப்பு உண்டாகிறதுன்னு சாமி சொல்றாங்க. நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய அனுபவ ஸ்தானமான பூர்வ மத்திக்கு செல்கிறது. எதனால? நாம் சாப்பிடக்கூடிய தத்துவ உணவில் இருக்கக்கூடிய விஷத்தையும் நீக்கியதின் பயனாக நமக்குள் நல்லுணர்வு தோன்றி நம்முடைய சிந்தனை பூர்வ மத்தியில் சென்று ஒடுங்கும் பொழுது இறைவனுடைய அனுபவத்தை அங்கே பெறுகிறது. அவ்வாறு செய்யாமல், வழிபாடு செய்யாமல் நாம் சாப்பிடும் போது அதனுடைய விஷம் நம்மளை மேலேற ஒட்டாம தடுக்கப்படுகிறது. அது இறைவனால் தடுக்கப்படுகிறது என்று இங்கே பெருமான் சொல்லியிருக்கின்றார். அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை இறைவனுக்கு படைச்சு சாப்பிட்டோம்னா இறைவன் நம்மளை தண்டிக்க மாட்டாரு. எங்க தண்டிப்பாரு? புருவ மத்தியில. புருவ மத்தியில நம்மளுக்கு நம்மோட நம்ம 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 எண்ணங்களை அங்க குவிக்கின்ற பொழுது அந்த எண்ணத்திற்குள் வந்து நம்முடைய அருட்பெருஞ்சோதி இறைவர் அருள் செய்வார். இதை வந்து வள்ளல் பெருமான் சொல்கின்ற போது கருத்தின் கண் வந்து விரும்பி நம்ம இறைவனை வணங்கும் போது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்குவார்னு சாமி சொல்லியிருப்பாங்க. அந்த பேரு உபதேசத்துல அந்த செய்திய மறுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த பாடலில் வெளிப்படுத்துகிறார். இப்ப மறுக்கிறது எப்ப மறுக்கிறாங்க? இறைவனுக்கு முன்பேட்டி அந்த உணவை நாம சாப்பிடக்கூடிய தத்துவ உணவை நிவேதனம் பண்ணி அந்த உணவுல இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கி சத்துவமயமா பூரண சத்துவமயமா அதை மாற்றி அந்த உணவை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நமக்கு வந்து மிகுந்த லாபத்தை கொடுக்கிறது. அது இறைவனுடைய பிரசாதமாக மாறுகிறது. ஒரு இன்னொரு ரகசியம் தெரியுமா? நாம சாப்பிடுற சாப்பாட இறைவன் வள்ளல் பெருமானுக்கு முன்னாடியோ அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு முன்னாடியோ நம்ம கொண்டு போய் வச்சோம்னா அவங்க அந்த சுவையின் அந்த அந்த உணவின் சுவையை அறிகின்றார்கள், அந்த உணவின் வாசனையை அறிகின்றார்கள் என்கின்ற குறிப்பை வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். ஆக மிக முக்கியமான செய்தி இந்த ரகசியம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாங்க, சொல்லுகின்ற உள்ளுயிரை சோர்வுற்றிட குளிர்ந்து கொள்ளுகின்ற நஞ்சில் கொழிதன்றோ ஒள்ளுமன்ற தெம்மான் தாள் கமலம் எண்ணாது வாழ்வயிற்றில் சும்மா அடைக்கின்ற சோர். வைத்த ரொப்புறதுக்குன்னே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்ல சத்துவ உணவை தயார் பண்ணி அதுலயும் விஷத்தை நீக்கி மலமற்ற விமல அந்த உணவை கொள்றோமா அப்படின்னு சிந்திப்பதற்கு நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்லுகிறேன். இது மிக முக்கியமான ரகசியம் சொல்றாரு சாமி. இங்க என்ன சொல்றாரு? இது மூன்றாவது ரகசியம். பெருமானுடைய தாழ்கமலம் எண்ணாமல் வயிற்றுல கொண்டு போய் அடைக்கின்ற உணவு எதுவாக இருந்தாலும் அது உள்ளுயிரை குளிர வைக்கின்றதுன்னு சொல்றாங்க. அப்ப காரணாகினியே காணா போயிடுதுங்க. காரணாகினி அங்க வீணா போகுது. அப்ப வந்து அந்த உள் உயிர் வந்து குளிர்ந்து போகுது. ஆன்மா வந்து ஆன்மாவினுடைய வீடு அக்னி தானே. அந்த ஆன்மாவினோட வீடு அக்னி அந்த சத்து குறைகின்ற பொழுது உயிர் வந்து தடுமாற்றம் அடைகிறது, மயக்கம் அடைகிறது, ஆணவத்தை அடைகிறது. இப்படி சாமி சொல்றாங்க. ஆக காரணாகினிங்கிற சிவாகினிய நாம நஷ்டமடையாம பார்த்துக்கணும்னா நாம சாப்பிடுற சாப்பாடு சத்துவ உணவாகவே இருந்தாலும் கூட இறைவனுக்கு முன்னாடி வச்சு அதனுடைய விஷத்தை நீக்கி அப்புறமேதான் இந்த வயிற்றுக்குள்ள போடணும். அப்படி போடும்போது அதனால் விளைகின்ற நிமல சத்துவம் நமக்கு நல்லுணர்வு கொடுக்கும், அது மட்டுமல்லாமல் நம்முடைய உணர்வுகள் இறைவன் திருவடியில் பதியும். ஆன்மாவுடைய இச்சை ஞானம் கிரியை அங்க அடங்கும். அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய இச்சை ஞானம் கிரியை நம்முடைய ஆன்மாவை சார்ந்து கொள்ளும். வள்ளல் ராமலிங்க பெருமான் நம்மோட சார்ந்து கொள்வாரு. உபகார சக்தி நமக்குள்ள விழித்துக் கொள்ளும். அது நம்ம எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கும். இதுவரைக்கும் இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்க பார்க்கணும்னு நம்ம பார்க்கணுமோ அங்க போய் கிடைக்கும். அது எங்க? புருவ மத்தியில தான். அங்கதான் ஆன்மா இருப்பிடம். அங்க வந்து அந்த எண்ணங்களை நாம கொண்டு போக முடியும். அங்க சபை எனது உளமென தான மருந்து எனக்கு அபயம் அளித்தது ஒரு அருட்பெருஞ்சோதின்னு நம்ம வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி சபை அங்கதான் இருக்கு. நம்முடைய எண்ணங்கள் அங்க சென்று ஒடுங்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த நித்திய கர்ம விதியில சுக்கிட்ட நீர் குடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த சுக்கி நீர் சுக்க சுத்தி பண்ணக்கூடிய முறை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் இன்னொரு முறை வந்து நான் சொல்லுகின்ற பொழுது இந்த மருத்துவ முறைகளை நான் தனியா சொல்றேன். அதெல்லாம் நமக்கு வந்து வாத பித்தங்கள் சிலைத்து மங்கள் எல்லாம் மாத்திர மாதிரி நம்ம சாமி நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. வாதப்பித்த சிலைத்து மங்கள் நம்மை தாக்காம பார்த்துக்கணும் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காங்க. சரி, இன்னொரு முக்கியமான ரகசியத்தை இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்பயுமே சுடு தண்ணி தான் குடிக்கணும். அதுவும் ஐந்தில் ரெண்டு பங்கா காய்ச்சின தண்ணியை தான் குடிக்கணும். அப்படி குடிக்கிறதுனால அதுல பிராணசக்தி அதிகமா இருக்குங்கிறாரு சாமி. நமக்கு தேவையான பிராணசக்தியை நம்ம உடம்பே உள்ளுக்குள்ள தயார் பண்ணிக்கும். தண்ணியில இருந்து கூட அந்த பிராணசக்தியே நம்ம உடம்பு தயார் பண்ணிக்கும். அது பிராணசக்தி அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சாமி சொல்றாங்க. நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியும். ஐந்தில் ரெண்டு பங்காக காய்ச்சணும், சுக்கி தண்ணீர் குடிக்கணும், இதெல்லாம் அப்படி தேவைன்னா கூட நான் பின்னொரு காலத்துல அது அவசியம்னா பிரசன்ன ஐயா சொன்னாங்கன்னா நான் அதுக்கான ஒரு சொற்பொழிவு கூட நிகழ்த்தலாம் அவசியம்னா. சரி, இப்ப ஒரு ரகசியம் நான் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டா, குளிக்கணும். எப்பயுமே சுடுத்தண்ணில தான் குளிக்கணும், வெந்நீர்ல தான் குளிக்கணும். அப்படி கிடைக்கல என்ன, நம்ம புது இடத்துக்கு போறோம், ஒரு தண்ணி ஒரு பைப்ல வந்து வரக்கூடிய தண்ணியை நம்ம சுடுத்தண்ணி கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா, ஒரு வாளியில தண்ணியை பிடிச்சி அந்த தண்ணியை பார்க்கணும். எல்லாம் வல்ல சிவபெருமான் அக்னி சொரூபியாக அந்த நீரில் நிறைய வேண்டும் என்று நாம நினைக்கணுங்க. ஒரு பூஜை, ஒரு சிந்தனை, ஒரு கருத்து, ஒரு ஆழ்ந்த வேகமான எண்ணம், அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய குற்றங்கள் சிவபெருமானுடைய திருவருளால் நீங்கட்டும். சிவபெருமானுடைய அந்த அக்னித்தன்மை அந்த தண்ணீரில் நிறையட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை பண்ணணும். அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணியில குளித்தோம்னா சளி பிடிக்காது, நம்முடைய காரண அக்னி குறையாது. அதை ஈடுகட்டுவதற்கு நம்முடைய வள்ளல் பெருமான் நம்ம காரண அக்னிக்குள்ள புகுந்து அதை கொஞ்சம் அதிகப்படுத்திடுவாரு. இத நம்முடைய வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார்கள் என்றால், நாம வாழ்ற வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல இந்த ரகசியத்தை பயன்படுத்த முடியும், இது சாதாரண ரகசியம் இல்லை. நாம் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கோடி ரகசியம் இதுக்குள்ளது. யாரையாவது வந்து கோபப்பட்டு வர்றாங்களா, பெருமானே இந்த ஆள் கோபப்பட்டு வர்றாரு, சினத்த முகத்தவரா இருக்கிறாரு, பெருமானே நீ சிரிக்க முகத்தவரா மாற்றி கொடுன்னு சாமி சொல்றாங்க, மாற்றி கொடுக்கிறாரு. ஏன் நமக்கு முடியாது? அது போல வள்ளல் பெருமான் நமக்கு செய்ய மாட்டாங்களா? அதை நாம பயன்படுத்தணும். அது ஓர் எழுத்து ஒரு பொருளான சி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு சொல்லை, சிகாரத்தை, சி என்ற ஒரு சொல், அக்னி சுரூபமான அந்த சொல்லை அந்த தண்ணியில நாம செலுத்தணும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், சி அப்படிங்கிறது ருத்ரஸ்தானம்னு பார்த்தோம். அந்த அந்த ருத்ரஸ்தானம்ங்கிறது தான் அந்த காரண அக்னி தோன்றுமிடம்னு பார்த்தோம். அந்த காரண அக்னியை தான் நாம குளிக்க போற தண்ணியில போய் புகுத்தணும்னு நம்ம சாமி சொல்றாங்க. என்னங்க ரகசியம்? தண்ணி வெளியில இருக்கு, சிங்கிற மந்திரம் நம்ம உள்ளத்துல இருக்கு, குருநாதர் சொன்னாருங்கிற ஒரு பயபக்தி இருக்கு, அவர் மேல அளவு கடந்த அன்பு இருக்கு. இத நம்ம தண்ணியில புகுத்தும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காரணாகினே அளவு கூடுது. அப்படின்னா இது நாம் சன்மார்க்க வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு அரும்பெரும் உபதேசம் அல்லவா? அது இது ஆயிரம் முறை சிந்திக்க வேண்டும். அடுத்தது ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்றேன். சென்ற பொழிவுள்ள ஆன்மாவோட பேசிக் எனர்ஜி அடித்தளமான ஒரு சக்தி காரணாகினின்னு தான் பார்த்தோம். அதன் பெயர் காலச்சந்திரமூர்த்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப காரணாகினிங்கிறதும் காலச்சந்திரமூர்த்திங்கிறதும் அருள் ஆனந்தம்ங்கிறதும் ருத்திர பாகம்ங்கிறதும் சிவாகினி அப்படிங்கிறதும் சாகா தலை அப்படிங்கிறதும் தனித்த ஆன்ம அறிவுங்கிறதும் ஒண்ணுதான். அதுதான் காரணாகினி. அப்பன்னா இந்த காரணாகினுடைய இயல்ப எத்தனை இடத்துல நம்ம சாமி சொல்லியிருக்காங்க, எந்தெந்த வகையில அது நமக்கு வந்து ஒரு பெரிய அறிவை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் வந்து உங்களிடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். காரணாகினி தோன்றும் இடம் ருத்ரஸ்தானம். இங்கதான் குண்டலிவட்ட நரம்பு மூன்றாக பிரிகிறதுன்னு பார்த்தோம். அது மூல முதல் பிரம்மரந்திரம் வரையில்னு இடம் வளம் நடு என்று கத்திரி மாறலாய் பின்னலாய் நிற்கிறதுன்னு சென்ற முறை பார்த்தோம். அதாவது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடி முதுகெலும்புக்குனுடைய அடிப்பகுதின்னு வச்சுக்கல. அங்கிருந்து பிரம்மரந்திரம் சொல்லக்கூடிய உச்சிக்கு கீழே உள்நாட்டு மேல அந்த இடம் வரைக்கும் அந்த சிகாரஸ்தானத்துல ருத்ரஸ்தானத்துல தோன்றுகின்ற அந்த குண்டலி வட்ட நரம்பு மூணா பிரிஞ்சி கத்திரி மாறலா கீழே இருந்து மேல வரைக்கும் இருக்கு. அதுதான் சிவாகார பூரண ஸ்தம்பமா இருக்கு அப்படின்னு சென்ற முறை பார்த்தோம். இதை வந்து ஒரு சிவவாக்கியர் ஒரு பாட்டு கூட சொல்லுவார். இதுல இடத்துல சங்கி ரெண்டு தாரை ஒன்று சன்ன பின்னலாகையால் மஞ்சி மாழுதே உலகில் மானுடங்கள் எத்தனைன்னு சொல்வாரு. நான் இப்ப நான் அந்த கருத்துக்கு முழுசா நான் வரல. நாம ரெண்டு மூச்சிலையும் மூக்குலயும் அந்த காத்து விட்டு விட்டு வாங்கிட்டு இருக்கோம். அது உலகியல் வாழ்க்கையா இருக்குது. சந்திர கலை, சூரிய கலை, அக்னி கலைன்னு நம்ம மூணும் பார்த்தோம். அது தோன்றும் இடம் வந்து இந்த ருத்ரஸ்தானம் தான், முதுகெலும்பனுடைய மைய பகுதியிலன்னு பார்த்தோம். அதெல்லாம் நம்ம சென்ற முறை பார்த்ததெல்லாம் இப்ப ஞாபகப்படுத்துறேன். இந்த காரணாகினிய உச்சிக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு அந்த சிவவாக்கியர் பெருமான் கூறுவார். இந்த காற்று எந்த இடத்துல தோன்றுச்சோ அங்க ஒடுங்கணும்னு நம்ம சாமி சொல்றாங்க. அவ்வாறு ஒடுங்குவதற்குரிய முறைகள் உரைநடை பகுதியில் நிறைய இடங்கள்ல நம்ம சாமி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த உண்மையை சுத்தாவத்தைங்கிற தலைப்புல கண்ணுடைய வள்ளல் பெருமான் அழகா எழுதியிருப்பாங்க. அந்த நூலை ஒழிவில் ஒடுக்கத்தை நம்ம சாமி தான் பதிப்பிச்சாங்க. ஏன் பதிப்பிச்சாங்க? அதுல ஒரு வழித்துறை இருக்குன்னு பதிப்பிச்சிருக்காங்க. திருமந்திரத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு சொன்னாங்க. ஏதோ இதுல காரணம் இருக்கு அப்படிங்கிறத நாம சிந்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்படி இந்த காரணாகினி முதுகு தண்டுல மையத்துல உற்பத்தி ஆவறது கீழ் நோக்கி இறங்கவே கூடாதுன்னு சென்ற முறை நாம சிந்திச்சிருக்கோம். அது இந்த உடம்பை விட்டு நீங்காமல் வைத்துக் கொள்பவருக்கு அழியாத உடம்ப கொடுக்கும், இறப்பில்லை, கேவல அதிகார மரணம் இல்லை, இந்த உடம்புக்கும் அழிவில்லை அப்படிங்கிறத இன்றைக்கு நாம மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதருடைய உணவு பழக்கமே இந்த காரணாகினியை கூட்டவும் செய்கிறது குறைக்கவும் செய்கிறதுன்னு பார்த்தோம். இறைவனை வழிபட்டு அந்த உணவை கொள்ளுகின்ற பொழுது அது அமுத உணவாக மாறுகிறதுன்னு பார்த்தோம். இன்னொரு செய்தியை நான் உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நீரினில் திரைவளர் நிலைதனை அளவி ஆர்வுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. உடம்புல நமக்கு 75% தண்ணி இருக்கு, திரவப்பொருள் இருக்கு. இந்த பூமிய சுற்றிலும் கடல் 75% இருக்கு. அங்க இருக்கிற தண்ணியும் இங்க இருக்கிற தண்ணியும் ஒரே மாதிரி உப்புத்தன்மை உடையதா இருக்குது. இந்த தண்ணி அதிகமா இருக்கிற வரைக்கும் உடம்புல காரணாகினி அதிகப்படாது, குறைஞ்சதுன்னா அதிகப்படும். இந்த பூமியில தண்ணியே இல்லைன்னா பூமி வெடிச்சு செதறிடும். அது போல இந்த உடம்புல தண்ணியே இல்லைன்னா அது முழுக்கவும் ஒளிமயமா காரணாகினி காரண தேகமாக மாறிடும். காரண தேகங்கிறது ஞான தேகம், வேற ஒண்ணும் இல்ல. தூளம் தூளம் தான் சுத்த தேகமா மாறுது. சூட்சும தேகம்னா பிரணவ தேகமா மாறுது. காரண தேகம்னா ஞான தேகமா மாறுது. அந்த வகையில இந்த தண்ணியினுடைய அளவை எது குறைக்குது? காரணாகினி குறைக்குதுங்க. நம்முடைய அந்த தொப்புள் ஸ்தானத்துல ஒரு குண்டலி வட்ட நரம்பு இருக்குன்னு பார்த்தோம், அது பச்சை நிறமா இருக்குன்னு பார்த்தோம். அதுல அந்த நிறம் வந்து செம்பின் களிம்பு போன்று இருக்குதுன்னு சென்ற முறை பார்த்தோம். அதனுடைய நிறம் பச்சை வண்ணம், அது விஷ்ணுவனுடைய தோற்றம். இந்த நாடியினுடைய மையத்துல ஒரு நாடி இரண்டாக பிரிந்து ஒன்று மேலும் மற்றது கீழ் நோக்கியும் செல்லுகிறதுன்னு நம்ம பார்த்தோம். மேல போற அந்த நாடி பொன் மஞ்சள் நிறமா இருக்குது, கீழே போற நாடி கரும்பச்சை நிறமா இருக்குது அப்படிங்கிறதையும் சென்ற முறை பார்த்தோம். வள்ளல் பெருமான் இத இந்த கரும்பச்சை திரை பொன் மஞ்சள் திரை அப்படின்னுட்டு சாமி சொல்றது இந்த இடம்தான். நாம சாப்பிடக்கூடிய உணவை விமல சத்துவமா மாத்திரமா இறைவன் திருவடிக்கு ஆட்படுத்தி நாம வந்து அந்த உணவை சாப்பிட்டோம்னா இதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்க சாமி சொல்றாங்க. நம்ம வந்து கடினமான உணவை சாப்பிடுகின்ற பொழுது அந்த சத்து கீழ் நோக்கி செல்லும். விமல சத்துவம் அல்லது பூரண சத்துவமான உணவை சாப்பிடுகின்ற பொழுது அந்த உணவின் சத்துக்கள் மேல் நோக்கி செல்லும். மேல் நோக்கி செல்லுகின்ற போது நமக்கு பரமார்க்க அனுபவம் கிடைக்கும், சுத்தாவத்தை உண்டாகும். கீழ் நோக்கி போகும்போது மமதை உண்டாகும், சோம்பல் உண்டாகும், தூக்கம் உண்டாகும். அப்ப நம்ம சாப்பிடுற உணவு முக்கியமா பச்சை திரைக்கும் பொன் மஞ்சள் திரைக்கும் காரணமா இருக்குது. இந்த பச்சை திரையை மாற்றக்கூடிய ஒரு வேலையை இந்த மனித சமுதாயத்துக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். வள்ளல் பெருமான் கூட சொல்லுவார், நீங்க பச்சை திரையை மாத்திக்கிட்டீங்கன்னாதான் கடவுள் வந்து எழுந்தருளும் காலத்துல உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த பச்சை திரையை மாற்ற வேண்டிய கடமை இந்த மனிதருக்கு உண்டு, சன்மார்க்க அன்பருக்கு உண்டு. மாற்றித்தான் ஆகணும். அப்படி மாற்றலன்னா கடவுள் வருகின்ற பொழுது, கடவுள் எழுந்தருளுகின்ற போது பச்சை திரையை மாற்றி பொன் மஞ்சள் திரையை மாற்றி கொடுப்பாங்க. அசுத்த மாயா திரையை வந்து மாற்றி சுத்த மாயா திரையை விட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த கரும்பச்சை திரையை நம்ம நீக்கிறோம், இந்த உணவின் தன்மையை மாத்துறோம், இறைவன் அருளால நிம்மல சத்துவ உணவு கொள்றோம் அப்படின்னா இந்த சத்து கீழ் நோக்கி போகாது, மமதை உண்டாகாது, ஆணவம் உண்டாகாது. அது கீழ் நோக்கி போகும்போதுதான் இவ்வளவு, சாரி, நான் வந்து இந்த சத்து கீழ் நோக்கி போகும்போது ஆணவம் உண்டாகும், மேல் நோக்கி போனா சத்துவம் உண்டாகும். ஆக இந்த மேல் நோக்கி செல்லுகின்ற உணவு சத்துவ குண இயல்புடையது, கீழ் நோக்கி செல்வது ராஜச தாமச குண இயல்பு உடையது அப்படின்னு நம்ம சாமி சொல்றாங்க. இது ஒரு ரகசியம், இது வயிற்று ரகசியம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரகசியம் நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடையதுன்னு நீங்க தெரிந்து கொள்ளணும். கீழே செல்லுகின்ற பொழுது உள்ளுயிரை குளிர வைக்கும், மேலே செல்லுகின்ற பொழுது பரமார்க்க அனுபவம் கிட்டும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம வாழ்க்கைய 90% நஷ்டமடைய வைக்குதுன்னு சாமி சொல்றாங்க. 10% இந்த திருமண வாழ்க்கை, ஆனா 90% இந்த உணவு தான் ஒரு மனிதனை சிறப்புக்கும் இறப்புக்கும் ஆளாக்குதுன்னு நம்ம சாமி சொல்றாங்க. இன்னைக்கு எதுக்காக நான் இதை பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உணர்வு நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நன்முயற்சியில நாம கண்டிப்பா இறங்குவோம். இதுவரைக்கும் சாப்பிட்ட சாப்பாடு, ஐயோ நம்ம எப்படி சாப்பிட்டோம், நம்ம சிந்திக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை உண்டாக்கும். அந்த வருத்தத்தை உண்டாக்குனுங்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை, நான் இந்த ரகசியத்தை நான் பேசுறேன். ஆக வாதப்பித்த உணவுகள், இறைவனுடைய திருவடியில படைக்காத உணவுகள் எல்லாமே ராஜசத்தை உண்டாக்கும், மமதையை உண்டாக்கும், மயக்கத்தை உண்டாக்கும், இறைவனை சிந்திக்கக்கூடிய உணர்வுகளில் இருந்து நம்மை மாற்றிவிடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆக அந்த அந்த விஷ்ணு சக்திங்கிற அந்த குண்டலி சக்தி தான் நமக்கு வந்து ஆன்ம உருக்கத்தையும் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய படிநிலையையும் அது வந்து அது கொடுக்கக்கூடியதா இருக்குது. அந்த விஷ்ணு சக்தி மேல் நோக்கி சென்றால் அது பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அது கீழ் செல்லும் பொழுது ஆன்ம உருக்கம் உண்டாவது இல்ல. கீழ் செல்லும் போது எப்படி இருக்கும், கருத்து வேறாகி கோயிலில் புகுந்து உன் காட்சியை கண்ட போதெல்லாம் வருத்தமே அடைந்தேன் சொல்றாரு. எப்பவாவது மனதை நம்ம குவிச்சு புருவ மத்தியில குவிச்சு இறை சிந்தனைக்கு நம்ம செல்லலாம் அப்படின்னு தியானத்துல உட்காரலாம் நினைக்கும் போது நம்முடைய கருத்துக்கள் புருவ மத்தியில் பொருந்துவதில்லை, மனம் சஞ்சலப்படுகிறது, காற்றறியா தீபம் போல் இருக்க வேண்டிய ஆன்மா அலைக்கழிக்கப்படுகிறது, நம்முடைய உள்ளத்தில் அன்பு இருப்பதில்லை, நெகிழ்ச்சி இருப்பதில்லை. சுழர் சாமி, நின்னை துதித்த போதெல்லாம் நெகிழ்ச்சி இல்லாமையாள் நடுங்கி பருத்த என் உடம்பை பார்த்திடாது அஞ்சி படுத்ததும் ஐய நீ அறிவாய். பெருமானே, உன்னை துதிக்க வேண்டும் என்று எண்ணி என்னுடைய சிந்தனையை புருவ மத்தியில் குவித்த போதெல்லாம் என் உள்ளத்தில் நெகிழ்ச்சி இல்லை, வேறு ஒன்றை நாடியது, என் உள்ளத்தில் அன்பு தோன்றவில்லை, உண்டு உண்டு இந்த உடம்பை நான் பருக்க வைத்திருந்தேன், ஆகவே தூங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது, இந்த உடம்பை கண்டு பயந்தேன், இவ்வளவு பெரிய உடம்பு இருக்கிறதே இறைவா உன்னை சிந்திக்க முடியாமல் இந்த உடம்பு தடுக்கிறதே என்று நான் வருந்தி பெருமான் சொல்லுகின்றார்கள். நாக்குருசி ஆகாது என்பதை பல இடங்களில் வன்மையாகவும் மென்மையாகவும் நம் பெருமானார் கூறுகின்றார்கள். ஆக இத்தகைய உயர்ந்த வாழ்வு வேண்டும் என்று நாம் வள்ளல் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த கரும்பச்சை திரையை மனித முயற்சியால் மட்டுமே தீர்க்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமான் இட்ட கட்டளை. இந்த கட்டளையை பற்றி பின்பு நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்பினாலும் நான் சொல்வேன், மீண்டும் சொல்லுகிறேன். கரும்பச்சை திரையை மனித முயற்சியால் மட்டுமே தீர்க்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமானார் நமக்கு இட்ட கட்டளை. இதனை மறத்தலே ஆகாது. மேலும் இதற்கு மாற்றுரைக்க சன்மார்க்க அடியார்களும் உதவிக்கு வரவே மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். யாரும் சன்மார்க்க அன்பர்கள் இந்த செய்தியை கேட்கிறவங்க இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பின்ன அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நாம நம்ம வாழ்க்கைய வள்ளல் திருவடியில வச்சு வாழ்ந்தோம்னா நம்ம அனைவருமே மீண்டும் திறந்து வள்ளல் பெருமானுடைய திருவடிக்கு ஆளாவோம். அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும், அவர் காட்டின வழியில செல்லணும், அவர் திருவடியில வாழணும். அப்படி வாழ்ந்தோம்னா பின்னாடி ஒரு காலத்துல சன்மார்க்க சங்கம் காலம் நடக்க போகுது, ஒரு சன்மார்க்க சங்கம் விளங்கும் காலம் ஒன்று உருவாக போகுது. இப்ப நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணணும், முடிஞ்சோ முடியலையோ ஏதோ ஓரளவுக்காவது வள்ளல் பெருமான் சொன்ன நெறியில நம்ம வாழ்ந்தாகணும், நம்ம வாழ்ற காலத்திலேயே இந்த பச்சை திரைய நீக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கு. அதுபடி அது கட்டாயப்படி நம்ம வாழறதுக்கு முயற்சி பண்ணோம்னா நம்ம சன்மார்க்கம் விளங்கும் காலத்துல அடுத்த படிக்கு போயிருவோம். அசுத்த மாயா திரை நீங்கிவிடும், இந்த உலகியல் வாழ்க்கை கண்டிப்பாக நீங்கிவிடும். சுத்த மாயா திரை என்று சொல்லுகின்ற புருவ மத்தியில பரமார்க்க அனுபவம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய ஆன்மாவினுடைய இச்சை ஞான கிரியைகள் அடங்கி போகும். நம்முடைய மனம் புத்தி சித்த அகங்காரங்கிறதெல்லாம் அடங்கி போயிடும். மனம் புத்தி சித்த அகங்காரம் அடங்கும் பொழுது அந்த பஞ்ச பொறிப்புலன்கள் அடங்கி போகும். பஞ்ச பொறிப்புலன்கள் அடங்கின உடனேயே நமக்கு தத்துவங்கள் எல்லாமே நம்ம கட்டுக்குள்ள நிற்கும். அவ்வாறு நிற்கின்ற பொழுது நம்முடைய பரமார்க்க அனுபவம் நமக்கு கிட்டும். பறை அனுபவம் நம்மளுக்கு தோன்றும். பறை அனுபவம் தோணுச்சுன்னா நம்ம அதையும் கடந்து போக முடியும், அதையும் கடந்து போக முடியும் அப்படிங்கிற கல்வி எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த விஷயத்த 27/4/1870 நம்முடைய வள்ளல் பெருமான் சன்மார்க்கம் விளங்கும் காலம்ங்கிறதுல அவர் தலைப்புல குறிப்பிட்டு இருக்காங்க. அதே போல 26/10/1870 நம் பெருமானார் ஒரு விஷயத்த சொல்றாங்க. தன்னை நம்பிய பேர்களுக்கு அளவற்ற நன்மை உண்டாகும்னு சத்தியம் செய்யறாங்க. யாரெல்லாம் இப்ப நம்ம சொல்றது, நான் சொல்ற செய்தி எல்லாம் நான் சொல்லல, எல்லாம் வள்ளல் பெருமான் சொன்னாங்க. இந்த செய்தி மேல நம்பிக்கை வச்சு, வள்ளல் பெருமான் மேல நம்பிக்கை வச்சு, அருட்பெருஞ்சோதி இறைவர் மேல நம்பிக்கை வச்சு நாம எல்லாம் வள்ளல் பெருமானோட சேர்ந்து பிறக்க போறோம். வள்ளல் பெருமான் வாழ்ற காலத்துல நாமளும் வாழ போறோம். இப்ப இருக்கிற சன்மார்க்கத்தை விட இன்னும் உயர்ந்த சன்மார்க்கத்தை பெறுவோம், சுத்த சன்மார்க்கத்துல நம்ம வாழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா நம்ம வள்ளல் பெருமான் மீண்டும் தோன்றி நம்மையும் பிறக்க வைத்து அவர் காட்டுகின்ற சுத்த சன்மார்க்க நெறியில் நம்மை வாழ்விப்பார்னு சாமிங்க சொல்றாங்க. சரி, இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோமே, வயிற்றுல பார்க்கணும், அந்த உணவை செய்யணும், அந்த உணவை பார்க்கணும், இறைவனுக்கு வைத்து வழிபாடு பண்ணணும், இதெல்லாமே தத்துவ அனுசந்தானம் தாங்க. இதுக்கு மேல ஆன்ம அனுசந்தானம்னு ஒண்ணு இருக்கு. தத்துவ அனுசந்தானம் இது வரைக்கும் இந்த தத்துவங்களை இப்படி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம், இறைவனை நம்ம சிந்திக்கலாம், இறைவனுக்கு அந்த உணவை படைச்சிட்டு சாப்பிடலாம், இதெல்லாமே சாப்பாட்டுல தாங்க இருக்குது, இதெல்லாம் தத்துவ அனுசந்தானம்னு பேருங்க. இப்படியே பார்த்துருந்தோம்னா நாக்கு நம்ம பார்க்கலாம்னு வச்சுங்களேன். நாக்கு எப்ப சுவைய கேட்குது, ஏன் சுவைய கேட்குது, வெளியில எந்த கடையில போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுது, முருகன் இட்லி கடைக்கு போய் இட்லி சாப்பிடலான்னு சொல்லுது, அங்க அது நல்லா இருக்கும்னு சொல்லுது, இங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லுது, இதெல்லாமே மனசு சொல்லுது, நாக்கு கேட்குது. இது ரெண்டையும் நம்ம வந்து சிந்திக்கணும். என்னப்பா இது இப்படி எல்லாம் சாப்பிட்டா கூட பொன் புலால் உடம்பின் அசுத்தமும், என்னப்பா இந்த உடம்பு சாப்பிட்டோம்னா நாக்கு ருசி கொஞ்ச நேரம் தான்ப்பா இருக்குது, இது தேவைதான் அப்படின்னு எதிரிட்டு நோக்கணும். இந்த நாக்கை நோக்கி இது உனக்கு தேவைதானா, இந்த உடம்பை கெடுக்கிற, இந்த வயிறை கெடுக்கிற, என் வாழ்க்கையை கெடுக்கிற, என் நோக்கத்தை கெடுக்கிற, என்னுடைய மயக்கத்துக்கு காரணமா இருக்க, என்னுடைய மமதிக்கு காரணமா இருக்க, என்ன நாக்கே இப்படி செய்யறியே அப்படின்னு எதிரிட்டு நோக்கணும் இந்த நாக்கை. அப்படி நோக்கணும்னா இடைவிடாது சிந்திக்க 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 நாக்கு நாம சொல்றத கேட்க ஆரம்பிச்சோம். இதுக்கு யார துணை வச்சுக்கணும், வள்ளல் பெருமான துணை வச்சுக்கணும், எல்லாம் வல்ல இறைவனை துணை வச்சுக்கணும். அப்போ ஒரு ஆசானுடைய ஒரு ஆற்றலும் நம்முடைய விருப்பமும் அதி தீவிர விருப்பமும் சேர்ந்துச்சுன்னா திருவருட் தன்மையும் நம்முடைய ஆன்மாவின் தன்மையும் ஒன்றுபட்டா இந்த நாக்கு நாம சொல்றத கேட்டு நம் வசப்படும். இந்த நல்ல உணவு சாப்பிடு, இறைவனுக்கு படிச்சுட்டு சாப்பிடு, இறைவன் திருநாமம் சொல்லு, அதுக்கப்புறம் இதை நீ சுவைச்சுப்பாரு, எதுக்கு சுவைக்காக அலையிற, இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தத்துவத்தை அனுசந்தானம் பண்ணி நம்ம விரும்பின மாதிரி அதை ஆட்டி படைக்கலாம். இதெல்லாமே தத்துவ அனுசந்தானம் தான். ஆன்ம அனுசந்தானம் இருக்கு, அது நான் பின்னாடி உங்களுக்கு நான் பேசுறேன். இன்றைக்கு இது கொடுக்கப்பட்ட நேரத்துல ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த காரணாக்கினை அடுத்த நிலைக்கு நம்ம போய் பார்க்கிறோம். இப்பயே நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல மனிதர்களுடைய உணவு பழக்கம் இந்த காரணாக்கினியை கூட்டவும் செய்கிறது குறைக்கவும் செய்கிறது, நமக்கு பிறவிக்கும் காரணமா இருக்குது. இந்த உணவு நமக்கு ஆணவத்துக்கு காரணமா இருக்கு, மயக்கத்துக்கு காரணமா இருக்கு, எல்லாத்துக்கும் இந்த உணவு காரணமா இருக்கு. முக்குணங்களை இந்த உணவு தூண்டுகிறது, தாமச குணம், சத்துவ குணம், ராஜச குணம், இது எல்லாமே இந்த உணவுனால அமையுது. சத்துவ குணத்தை, உணவுகள் சத்துவ குணமா அந்த பூமியில விளைஞ்சாலும் கூட அந்த சத்துவம் போதாது. இது ஏகதேச சத்துவம் தான் இந்த உணவுல இருக்கு. எல்லாம் உள்ள இறைவன் பூரண சத்துவன். எம்பெருமானே, நீ பூரண சத்துவனாக இருக்கிறாய். நான் வச்சிருக்கிற உணவு ஒரு பாரு பாருப்பா, இதை பார்த்து இந்த உணவுல இருக்க குற்றங்களை நீக்குப்பா, விஷத்தை நீக்குப்பா, உன்னுடைய முழு கருணையையும் இந்த உணவுல வைப்பா. இந்த உணவை நான் சாப்பிட போறேன், இந்த உணவு எனக்கு துன்பம் இல்லாம இருக்கணும், இந்த உணவு எனக்கு ஞானத்தை கொடுக்கணும், இது ஞான உணவா இருக்கணும், நீங்க சொன்ன மாதிரி அமுத உணவாக மாறணும், நீங்க மாற்றி கொடுக்கணும், உங்கள்கிட்ட இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு, கருணை இருக்கு, நீங்க தான் வந்து ஜீவகாருண்யம் செய்றீங்களே, இதுவும் ஒரு ஜீவகாருண்யம் தான் எனக்கு, நீங்க உங்களை விட்டா யார் துணை இருக்கா, நீங்க செஞ்சு கொடுங்க சாமி, செஞ்சு கொடுங்க சாமின்னு கேட்க கேட்க அந்த அருள் வந்து பெருகும். அது சுத்த சத்துவ ஆகாரமாக மாறும். இதனை இந்த பிறவிலையும் மறக்க கூடாது, இனி வரக்கூடிய பிறவிகள்லையும் மறக்க கூடாது. சாமி எங்க உடம்புல உயிர்ல ஆன்மாவில பதிச்சிருங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை இப்பயே போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் சத்து விசாரம். சரி, இந்த காரணாக்கினைக்கும் கடவுள் காரணாக்கினைக்கும் ஒரு ஒற்றுமையும் பிரகாசமும் உண்டுங்க. எப்படி நீங்க சொல்லலாம்? நம்மளுடைய காரணாக்கினைக்கும் கடவுளுடைய காரணாக்கினைக்கும் ஒரு ஒருமையும் ஒற்றுமையும் உண்டு. எப்படி சொல்லலாம்னா, குளிக்கிறதுக்கு தண்ணி ரகசியம் சொன்னேன்ல, குளிக்கிறதுக்கு பச்சை தண்ணியா இருந்தாலும் அந்த தண்ணிக்குள்ள எல்லாம் உள்ள இறைவனுடைய ஓரெழுத்து ஒரு மந்திரமாகிய சீ என்கின்ற அச்சரத்தை அந்த தண்ணிக்குள் புகுத்தி, அந்த தண்ணிக்குள் இறைவனுடைய காரணாகினியை உள்ளே செலுத்தி, அவன் எரிவடிவத்தன், அந்த எரியின் தன்மையை, அக்னியின் தன்மையை அந்த அந்த தண்ணீருக்குள் கண்களால் பார்த்து, கண்களால் அந்த நெருப்பை உள்ளே சொருகி அந்த நீரை பக்குவப்படுத்தி நம்ம சேர்த்துக்கிறோம்ல, அப்படின்னா அவனுடைய காரணாகினியின் பிரகாசம் எங்கும் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரகசியத்தை இங்க நம்ம சிந்திக்கணும். அப்படி அந்த காரணாகினியும் இறைவனுடைய காரணாகினியும் நம்முடைய காரணாகினியும் ஒற்றுமையா இருந்தா தானே சாத்தியமாகும். அவனுடைய காரணாகினி தானே நம்ம உடம்புக்குள்ள புகுந்துக்குது, நம்ம உடம்புக்குள்ள அந்த அக்னி புகுந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினா தானே குளிர்ந்து வர தண்ணியை அதை சமநிலைப்படுத்த முடியும். அங்க சிந்திக்கணும் நம்ம அறிவு, அங்க நிக்குது நம்ம தவம், அங்க நிக்குது நம்மளுடைய வாழ்க்கை, அங்க நிக்குது நம்ம சன்மார்க்கத்தினுடைய உயர்ந்த உன்னத நிலை அங்க நிக்குது. செயல்பாடு 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 அப்படி இருக்கணும். இரண்டும் ஒன்று சேர்ந்து சேர்ந்துச்சுன்னா ஒருமையில அருட்பெரும் ஜோதியாக மாறும். இந்த காரணாகினி இந்த காரண தேகத்துக்குள்ளதான் இறைவன் புகுந்து கொள்கிறான், காரணாகினர் தான் இறைவன் புகுந்து கொள்கிறான். அப்போது அந்த ஆன்மாவின் அறிவு கடவுள் அறிவாகும். அத்தருணம் காரணாகினி கோடி பங்கு பத்து கோடி பங்கு அதிகமாகும். இறைவனை சிந்திக்கிறதுனாலையும் துதி செய்யறதுனாலையும் வரக்கூடிய லாபம் இங்கு பேசப்படுகிறது. அப்படியானால் உண்டாகும் ஒளி தேகத்தையும் அதிலுள்ள ஆன்மாவையும் கோடி சூரிய பிரகாசம் உடையது என்று வள்ளல் பெருமான் சொல்வார்கள். எப்படி நம்ம இப்ப இருக்கக்கூடிய காரணாகினியில அந்த பிரகாசத்துக்குள்ளார, இந்த ஜீவ தீபத்துக்குள்ளார எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய காரணாகினி சேரணும்னு சொல்றாங்க. காரணாகினியே இந்த ஒளி தேகம். நம்முடைய தேகத்துல காரணாகினி தான் ஒளி தேகமா மாறுது. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் ஒரு ரகசியம். காரணாகினி காரண தேகம் தான் ஞான தேகமா மாறுது அப்படிங்கிறத நான் முன்பும் சொன்னேன், இப்பயும் சொல்லியிருக்கேன். இதுவே காரண தேகம் என்று அறிய வேண்டியது. இதனை செயல்படுத்துவது எப்படி? இந்த காரண தேகத்துக்குள்ளார, இந்த காரணாகினிக்குள்ளார எப்படி இங்க இறைவனுடைய காரணாகினியை சேர்க்க முடியும்? ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நம்ம வள்ளல் பெருமான் தான் சொல்லுவாரு. அருளால சொல்றாரு, கருணையினால சொல்றாரு. அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதற்குரிய வழியை கருணை கொண்டு நம் வள்ளல் பெருமான் தருகின்றார்கள். அது என்னது? இந்த மனித தேகமே கடவுள் காரியப்படுவதற்கு ஏற்ற உடம்பாக இருக்கிறது. ஒரு ரகசியங்க அது. இந்த மனித தேகமே கடவுள் காரியப்படுவதற்கு, காரணாகினியை அதிகப்படுத்துவதற்கு, சுத்த அக்னியை அதிகப்படுத்துவதற்கு, சரியான தேகமாக இருக்கிறது. கடவுளுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த அக்னியை அதிகப்படுத்துறது தானே. இந்த உடம்புல காரியப்படணும்னா என்ன செய்யணும்? காரண அக்னி, எல்லாம் வல்ல இறைவனுடைய காரண அக்னி, எல்லாம் வல்ல இறைவனுடைய பிரகாசம். காரணாகினாலும் பிரகாசம்னாலும் ஒண்ணுதான். காரணாகினி அதிகமானா ஆன்ம பிரகாசம் அடையும், காரணாகினி குறைஞ்சு போச்சுன்னா ஆன்ம பிரகாசம் குறையும். இந்த பிரகாசத்தையும் காரணாகினியையும் பிரிக்கவே முடியாதுங்க. அது மாதிரி இங்க இந்த செய்தியை வந்து குழப்பம் இல்லாம நம்ம புரிஞ்சுக்கணும். காரணாகினியும் பிரகாசமும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு, நீயா நானான்னு ஒட்டிட்டு இருக்கிறதுங்க. அது இந்த உடம்பு வாழை மரம் போல இருக்குங்க. நம்ம உடம்புல காரணாகினி அதிகப்படணும்னா இந்த உடம்பு வாழை மரம் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சாமி சொல்றாரு, நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு. இப்ப எப்படி இருக்கு? வாழை மரம் போல தண்ணி முக்கா பங்கு இருக்கு. இதை சிந்திக்க வேணாமா? நம்ம நல்ல உடம்புல இன்னும் தண்ணி ஏற்றிக்கிட்டு ஃபுல்ல தண்ணி குடி, நாலு டம்ளர் குடி, அஞ்சு அஞ்சு நாலு லிட்டர் குடி, அஞ்சு லிட்டர் குடி அப்படிங்கிற நம்ம சாமி சொல்றாங்க. அளவோட குடி, காய்ச்சி குடி, அஞ்சுல ரெண்டு பங்கா காய்ச்சி, கொஞ்சமா குடி அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்ப நம்ம குறைச்சி குடிக்க முடியும்? உடம்புல உள்ள அமிலத்தன்மை அசிடிட்டி எல்லாம் குறைஞ்சாதான் தண்ணியை குறைச்சி குடிக்க முடியும். நல்ல அசிடிட்டியும் ஏற்றிக்கிட்டு நம்ம வந்து தண்ணியை குறைச்சி கொடுத்தோம்னா டீஹைட்ரேஷன் ஆயிடும். அந்த தப்ப பண்ணக்கூடாது. வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி சுத்த சத்துவ உணவை சாப்பிட்டா அது சாத்தியங்க. அப்ப தண்ணியை குறைச்சி குடிக்கலாம். ஓகே, இப்ப இந்த வாழை மரம் மாதிரி இருக்கு, எங்க குத்தினாலும் ரத்தம் வரும், எங்க குத்தினாலும் தண்ணி வரும். வள்ளல் பெருமானுடைய உடம்பு எப்படி இருந்துச்சு? அப்படியே லேசா இருந்துச்சு, எலும்பு இருக்குதா தோல் இருக்குதான்னு தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னு வேளாயுதம் முதலியார் சொல்வார்ல, அங்க நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நீர் உடம்பா இருந்துச்சுன்னா அங்க நெருப்பு உண்டாகாது, காய்ந்த கட்டையை போல் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சாமி சொல்றாங்க. அப்பதான் அந்த அக்னி வெளிப்படும் சாமி சொல்றாங்க. அதற்கு இந்த உடம்பு என்னும் கட்டையை காரணாகினியால் காய வைக்க வேண்டும். புரியுதுங்களா? இந்த உடம்ப நம்ம காய வச்சிருக்கோமா? இது வரைக்கும் காய வைக்க தெரியுமா? அப்படி ஒரு அறிவு நம்மளுக்கு வந்துச்சா, விளங்குச்சா? விளங்கல. இந்த அக்னி மிகாமலும் குறையாமலும் இருக்க குருவருள் வேண்டும். காரணாக்கினால காய வைக்கிறோம், அது அக்னி மிகுந்துட்டாலும் வம்பு, குறைஞ்சிட்டாலும் வம்பு, உடம்பு வீணா போயிடும். நமது சத்குரு வள்ளல் பெருமான் அதனை மாற்றுவதற்கு தயாரா இருக்காங்க. அவரை பணிந்து வணங்கி கையேந்தி நிற்க வேண்டும். ஏன்னா வள்ளல் பெருமான், வள்ளல் யார் தெரியும்? அவரே கேட்டாரு, அவரே பதில் சொல்லிட்டாரு. வள்ளல் ஆர் அப்படின்னு பெரியவங்க கேட்பாங்களா? பெரியவங்க கேட்டாங்கன்னா காரணம் இல்லாம கேட்டிருக்க மாட்டாங்க. வள்ளல் ஆர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் தான் வள்ளல் பெருமான். அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. நமக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. உடம்புல அக்னி கூடி போச்சு சாமி, பட முடியாது இனி துயரம், பட முடியாது அரசே, பட்டதெல்லாம் போதும், இந்த பயம் தீர்த்து என் உடல் உயிர் ஆதியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆதியெல்லாம் உவந்து எனக்கே அளிப்பாய். இப்படி சொல்றாங்கல்ல சாமி, வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணே. சாமி இந்த துன்பத்தெல்லாம் பட முடியாதுன்னு நம்ம சொல்லி பார்ப்பமே, அவர் வருவாரு. ஏன் வருவாரு? அவருக்கு ஜீவகாருண்ய உணவு இருக்கு, உணர்வு இருக்குங்க. அவர் இன்னமும் ஜீவகாருண்ய பணியை செய்வாரு. நம்ம கேட்டா விட்டுருவாரா? விடமாட்டாரு. அப்படி நம்ம அக்னிய அதிகப்படுத்தினாலும் பிரளயம் வந்துடும், குறைச்சாலும் தண்ணி ஏறிடும். நடுநிலையில வைக்கணும். நடுநாடி தண்ணில் கூடி நடமாடும் பதி அவரு. அவரு கரெக்டா அந்த வேலையெல்லாம் நம்ம வந்து விரும்பிட்டோம்னா செஞ்சு கொடுப்பாரு. நமது உடல் பொருளாதி எல்லாம் அவருக்கு குரு காணிக்கைய கொடுக்கும். குருவை வணங்க கூசி நிக்க கூடாது, குருவின் காணிக்கையை கொடுத்துடணும். குரு காணிக்க என்ன? நம்ம உடல் பொருளாவியே அவற்றை கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா குருவை வணங்குறதுக்கு வெக்கப்படாம நின்னோம்னா கையேந்தி நிக்கணுங்க. இறந்தார்க்கு இந்தா என அருளும் எந்தையே குருவே பாரு நம்ம சாமி. இறந்தார்க்கு கையேந்தி நிக்கிறவங்களுக்கு நீ கேட்கறதெல்லாம் வாங்கிக்கப்பான்னு கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு நம்ம சாமிக்கு இருக்குங்க. எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாது, அடுத்தடுத்து ஒங்கும் மைய அருளுடை பொண்ணை. கொடுக்கறதுக்கு கடவுள் தயாரா இருக்கிறாரு, வள்ளல் பெருமான் தயாரா இருக்கிறாரு. கேட்கறதுக்கு நமக்கு தெரியல, வாங்கறதுக்கு நமக்கு தெரியல, வள்ளல் சொன்ன நெறியில வாழவும் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்னங்க செய்யறது? நம்ம சன்மார்க்க அன்பர்கள் இனிமே ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம சாப்பிடற சாப்பாடு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இறைவனுடைய கண்டம் கருத்து போயிடும். வந்து என்னுடைய நண்பர் வந்து மலேசியாவில் சொன்னாரு, சாம்பார் ஊத்துனாங்க அதுல கோழித்தோல் இருந்துச்சுன்னு, ஏன்னா கோழித்தோல் சாம்பார்ன்னாரு. அப்படி நம்ம ரகசியமா போய் அப்படியெல்லாம் போய் சாப்பிட்டு வந்தோம்னாலும் எல்லாம் வல்ல இறைவனுடைய கண்டம் கருத்து போயிடும். எஃகு வந்து முட்டையெல்லாம் வந்து சைவம் தான் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டோம்னா இறைவனுடைய கண்டம் கருத்து போயிடும். யாரை ஏமாத்துறது? வள்ளல் பெருமான் தான் உள்ளேயே இருந்துட்டு இருக்கிறாரு. என் உள்ளத்துல நீ இருக்கிற உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பாரு சாமி சொல்லுவாங்க. ஆக இந்த குருவை இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். குருவை வணங்க கூசினிக்க கூடாது. குருவை வந்து குருவுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை என்ன? ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம், போக சுதந்திரம், உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்து விட்டு சாமி இந்த உடம்பு நீங்க எடுத்துங்க, இந்த உடம்புல எது தேவையோ அதை நடத்துங்க, உங்கள்கிட்ட நான் விட்டுட்டேன் சாமி, நீங்க கருணை கடல், நீங்கள் பட்ட துன்பம் எல்லாம் எனக்கு கொடுத்துடாதீங்க, என்ன நீங்க காப்பாத்தணும் அப்படின்னா பிரிவேது, இனி உன்னை பிடித்தனம், உனக்கு நம் அறிவே வடிவனும் அருள் தெரிஞ்சோதிம்பர், எங்குரு தீமையும் இணைத்தொடரா வகை கங்குலும் பகலும் மெய்க்காவல் செய்துணை என்பர், கூட வந்து நிற்பாருங்க நம்ம சாமி. இந்த ரகசியங்களை எல்லாம் திருமந்திரம், திருவருட்பா, இது ரெண்டும் சேர்ந்து அடிச்சு உடைச்சு தூளாக்கி கொடுத்திருக்குது. இது இந்த நூல் வெளிப்படுத்தினது மாதிரி திருமந்திரமும் திருவருட்பாவும் வள்ளல் பெருமானும் திருமூலர் பெருமானும் வெளிப்படுத்தியது மாதிரி இந்த உலகத்துல எந்த மொழியிலையும் எந்த நூல்லையும் இந்த செய்திகள் வரவே இல்லை. உலக மனித இனத்தினால் சொல்லப்படவில்லை. அது எப்படி வேணாலும் நீங்க வச்சீங்க, அது நான் அந்த யாரையும் புண்படுத்த விரும்பல. வேதங்களிலும் சொல்லப்படல. திருமந்திரம் இலக்கணம்னா திருவருட்பா இலக்கியம். திருமூல பெருமான் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டாருன்னா வள்ளல் பெருமான் வாழ்ந்து காமிச்சு இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டாரு. ஆகையினால காரணாக்கினால காய வைக்கப்பட்ட இந்த உடம்பு காற்ற போல இருக்கும். காரணாக்கினால நம்ம சாமி உடம்ப காய வச்சிருந்தாங்க. அதனாலதான் அது உடம்புல தோல் இருக்கா எலும்பு இருக்கான்னு தெரியாத படிச்சு ரொம்ப லேசாக இருந்ததுன்னு வேலாயுதம் முதலியார் வந்து வள்ளல் பெருமானை பற்றிய ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. அது போல நாமளும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய நீரின் தன்மையில வாதப்பித்த சிலேத்துமங்கள் கலக்காம பாத்துக்கணும். அது என்னங்க நீர்ல போய் வாதப்பித்த சிலேத்துமம் கலக்குமா கலக்குமான்னு நீங்க நினைக்கலாம். ஏங்க நம்ம வந்து சிறுநீர் கழிக்கும் போது நம்ம உணவின் தன்மை வெளிப்படும். டாய்லெட் போகும்போது அந்த உணவின் தன்மை வெளிப்படும். நாக்குருசி கொள்வதும் நாரிய பின்னாக்கும் வள்ளல் பெருமான். அது போல இந்த நீரின் தன்மை, அந்த உணவின் குற்றங்கள் இவையெல்லாம் உடம்புல இருந்து நீங்கிருச்சுன்னா நம்ம சிறுநீர் வந்து தண்ணீர் போல சுத்தமா தூய்மையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணியினுடைய அளவை குறைக்கலாம், உடம்புல உள்ள நீர்த்தன்மையை குறைக்கலாம். அப்போ வந்து காரணாகினி நம்ம உடம்புல சற்று கூடும். சற்று கூடிச்சுன்னா காரணாகினி கூடிச்சுன்னா அக்னியினுடைய பிரகாசம் அதிகமாகும். அக்னியினுடைய பிரகாசம் அதிகமான அறிவின் பிரகாசம் அதிகமாகும். நம்முடைய எண்ணங்கள் குருவ மத்தியில போய் ஒடுங்கும். எல்லாம் வல்ல இறைவனை பற்றிய சிந்தனை அப்ப வந்து தொடங்கும். இதனை நம் உடம்புக்குள் காரியப்படுத்துவது எப்படி என்று விரைந்து விரைந்து அறிய வேண்டும். இந்த அக்னியை நம்ம உடம்புக்குள்ள எப்படி காரியப்படுத்தலாம்? இந்த அக்னி அதிகமானா நம்ம உடம்பு கற்பூரம் போல கரையுமே, அது எப்படி நம்மளுக்கு வந்து தெரியும்? இந்த அக்னி கூடி போச்சுன்னா குண்டலி சக்தின்னு சொல்றாங்கல்ல சாமி, அது மேல் நோக்கி சீரும். அது வரைக்கும் கீழ் நோக்கி கொண்டிருந்த அக்னி மேல் நோக்கி சீரும். அது எப்ப சீர்றது, அது எப்படி சீரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சிந்திக்க முடியும். அதற்குரிய குருமார்கள் நமக்கு கிடைப்பாங்க. அந்த குரு நமக்கு உண்மையை சொல்லுவாங்க. அந்த அக்னியை மேல் நோக்கி செலுத்துவதற்கு அவங்களே துணை நிற்பாங்க. இந்த உடம்புக்குள்ள எப்படி காரியப்படுத்துறதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆகையினால விரைந்து விரைந்து இந்த உண்மைகளை நாம் அறிய வேண்டும். அதற்கு ஒரு நல்ல ஆர்வமும் வேணும். அப்படி இருந்துச்சுன்னாதான் இதை நாம வந்து சாதிக்க முடியும். நம்ம சாமி சொல்றாங்க, அதி தீவிர விருப்ப நன்முயற்சி வேண்டும்னு சாமி சொல்றாங்க. அது கை கூடுவதற்கு இடைவிடாத ஜீவகாருண்ய அடித்தளம் வேணும் சாமி சொல்றாங்க. வேறு வழியே இல்லைன்ட்டாங்க. எனவே நாம ஜீவகாருண்யத்தை கடைபிடித்து அறிவுடன் செயல்பட்டால் ஒரு ரகசியத்தை நம்ம சாமி சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே மோட்சதிக்குங்கிறவர். இப்ப எல்லாமே அன்னதானம் பண்றவங்க எல்லாம் அறிவு விளங்கிய ஜீவர்கள்னு நம்ம முடிவு எடுத்துடலாமா? 24 மணி நேரம் சாப்பாடு போட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இருந்தா அது சாத்தியம்னு நினைச்சோமா? அறிவு விளங்கிருச்சுன்னா அந்த அணுகுமுறை வந்து டிஃபரெண்டா இருக்குங்க. இது என் அனுபவத்துல சொல்றேன். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யம் மோட்ச வீட்டின் திறவுகோள். அறிவு விளங்கினதுனால இவங்க அன்னதானம் பண்றாங்க, உயிர்களுக்கு நன்மை செய்யறாங்க, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யறாங்க, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அனாவசியமா அள்ளி சமைச்சு ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கல. எந்த வகையிலும் ஆதரவே இல்லாத ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அறிவு விளங்கியிருந்தா. இல்லைன்னா ஸ்வீட்டு வெஜிடபிள் ரைஸ் அதெல்லாம் கொடுக்கறாங்கன்னா அவங்க சொந்த விருப்பம், அதுக்கும் வல்ல பெருமானுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. இது வேறு அது வேறு. வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு? சிறுவருளால் கிடைத்த பொருள் செல்வத்தை நீ எந்த வகையிலும் ஆதரவே இல்லாத ஏழைக்கு மட்டும் சாப்பாடு கொடு, ஏதோ ஒரு சாம்பார் சாதம் கொடு, ஏதோ ஒரு கஞ்சியை கொடு, சுவையான உணவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பசிக்கு மட்டும் உணவு கொடுத்தா போரும்பா அப்படின்னு சாமி சொல்றாங்க. அப்படி கொடுக்கும் போது வாங்குபவனும் இறைவன், கொடுப்பவனும் இறைவன், கொடுக்கப்படுகின்ற உணவும் இறைவன் என்று எண்ணுகின்ற எண்ணத்தால் அங்கு வந்து அந்த அறிவு விளங்கிய நிலை வெளிப்படுகிறதுங்க. அந்த அறிவுக்குள்ளர உபகார சக்தி வெளிப்படுதுங்க. அன்பும் அறிவும் உடனாக வெளிப்படும் சொல்றாங்க சாமி. உபகார சக்தியும் வெளிப்படும்ன்றாங்க. அன்பு என்பது அருளுக்கு அடுத்து வேலை செய்வது. அருள் உண்டானால் அன்புண்டாகும், அன்புண்டானால் சிவானுபவம் தோன்றும். இதெல்லாம் இந்த ரகசியத்தெல்லாம் மீண்டும் 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 கேட்டு 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 இந்த அறிவை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவா நீ சொல்லியபடி நான் ஏழைகளுக்கு உயிர்களுக்கு என்னால் என்ற ஜீவகாண்மியத்தை தாங்கள் வகுத்த நெறியில் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னை நீங்கள் செய்ய வைத்திருக்கின்றீர்கள், இதனுடைய பயனை என் அறிவுக்குள் தாங்கள் வெளிப்படுத்த வேண்டும், நான் அதை உணர வேண்டும், என் அறிவுக்குள் அந்த உணர்வு வெளிப்பட வேண்டும், நான் அதனை புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் இருப்பை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இடைவிடாது விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி விண்ணப்பிக்கம்னா இந்த உடம்புக்குள் அந்த அருட்சக்தியின் ஆற்றல் புதிதாக தோன்றும். உபகார சக்தி நமக்குள்ள எழுந்தருளி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வாள். அருட்சக்தி நம் அறிவுக்குள் புகுந்து தன்னை வெளிப்படுத்துவாள். அப்படி வெளிப்படுத்தினாதான் நமக்கு அந்த அருட்சக்தியினுடைய சுவை என்னன்னு தெரியும். அப்படி இறைவனுடைய திருவருள் வெளிப்படுகின்ற பொழுதுதான் இந்த ஆன்மாவுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு ஆசை உண்டாகும். சாமியே நீங்க வெளிப்பட்டீங்க, உங்க அருள் வெளிப்பட்டுச்சு, உங்க கருணை வெளிப்பட்டது, நீங்கள் வெளிப்பட்டதை என் உள்ளம் உணர்கிறது, உயிர் உணர்கிறது, நான் இனி தொடர்கிறேன் என்று இடைவிடா பெருமுயற்சி அன்னைக்கு தாங்க தோணும். ஆனா இந்த உணர்வு இந்த உடம்புக்குள்ள தோணுச்சுன்னா அதுக்கு பேர் தாங்க தவம். நமக்கு அது கிடைச்சது, நம்ம உடம்புக்குள்ள செயல்படுது, இறைவனுடைய அருளாற்றல் நமக்குள்ள விளங்க துவங்கிருச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு சாமி நமக்காக இறங்கிட்டாருன்னு அர்த்தம். இதனை எங்க அறியணும்? இதனை அறிய வேண்டுமானால் உரைநடை பகுதியில 104-108 வரை உள்ள 5 டாபிக்ஸ், 5 தலைப்புகள்ல உள்ள செய்திகளை ஒரு 1000 முறை படிக்கணும். உபதேச பகுதியில 104, 105, 106, 107, 108 இந்த 5 சப்ஜெக்ட், 5 டாபிக் இடைவிடாம படிச்சீங்கன்னா வள்ளல் பெருமானுடைய அருளாற்றல் உங்களுக்கு தெரியும். நான் கூட வள்ளல் ஆர் அப்படின்னு ஒரு தலைப்புல நான் கூட பேசுவேன். வள்ளல் ஆர் அப்படின்னு வள்ளல் பெருமானே கேட்டாரே, அது என்ன வள்ளல் பெருமானுடைய அருளாற்றல் என்ன, அவர் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருளாற்றல் எத்தகையதாக இருக்கும், அதனுடைய பண்பு வந்து நம்மளுடைய ஆன்மாவை எப்படி ஒளிபெற செய்யும் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு நல்ல செய்தியை நம்ம சொல்ல முடியும். நம்மை போன்ற அறிவுடைய பசுக்கள், பசுக்கள்னா என்ன, பஞ்சமெல்லாம் உள்ளவங்க தான் நாம. ஆணவம் மாயை, கண்மம் மாயையும், திரோதானம், இப்படி மறைப்பு சக்தி இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 5 மலங்கள் உள்ள இந்த பசுக்களாகிய நாம் அந்த ஐந்து தலைப்புகளையும் அருளோடு படிக்கும்போது பசுத்தன்மை நீங்கும். அருளோடு படிக்கணும். நம்ம கண்ணுக்குள்ளார யாரை வச்சுக்கணும்? வள்ளல் பெருமானை வச்சுக்கணும், அருட்பெருஞ்சோதி இறைவனை வச்சுக்கணும். நான் படிக்கல சாமி, நீங்க படிக்கிறீங்க. என் உடம்பு படிக்குது, ஊன் படிக்குது, ஊன் படிக்குது, உளம் படிக்குது, உயிர் படிக்குது, ஆன்மாவும் படிக்குது, உயிர்க்குயிராக்கி இருக்க நீங்களும் படிக்கிறீங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கணும் அவரை. அப்படி ஒருமையோட படிக்கணும். அப்படி படித்தோம்னா பசுத்தன்மை கெடும், பசுவனுடைய மலக்குற்றங்கள் நீங்கும், கடல் சுவரும். கடல்ங்கிறது என்ன? உடம்புல உள்ள தண்ணி குறையும். நந்தி நல்ல தீ தோன்றும், அது தீவிர பக்குவம் தோன்றும். ஆன்மாவுக்கு வந்து பக்குவம் உண்டாகும். ஆன்மாவுக்கு பக்குவம் வந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய கர்மங்கள் பக்குவ கர்மங்களாக மாறும். நம்ம செயல்கள் அனைத்தும் சிவன் செயலாக மாறும். நம்ம உணர்வுகள் சிவன் செயலாக மாறும். எல்லாமே உண்மையான அன்பு தோன்றும், உயிர்களிடத்துல உண்மையான இரக்கம் தோன்றும், உண்மையான அறிவு தோன்றும். இவ்வளவும் நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு. திருமந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல பாட்டுங்க உபதேச பகுதியில். வேயின் எழுங்கனல் போலே இம்மையேனும் கோயிலில் குடிகொண்ட கோன்னந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தயா எனும் சோயமதாயெழும் சூரிய நாமே. காட்டுல பார்த்திருப்போம் காஞ்ச மூங்கில், சரியான வெயில், உஷ்ண காத்து, எங்க பார்த்தாலும் ஒரே உஷ்ணமா இருக்கு. மூங்கில்கள் காட்டுல அப்படியே ஒன்னோட ஒண்ணு உரசிக்குது, தீ பிடிச்சுக்குதுங்க. யாரும் தீ வைக்கலீங்க. அங்க அந்த சூரியனுடைய ஆற்றல், அங்க வந்து அந்த காற்று, அந்த அக்னி சக்தி, அந்த காற்று, அப்படி ரெண்டும் சேர்ந்து ஒன்னா உரசிக்கும் போது தீ பிடிக்கிற மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தூய காரணாகினியும், நம்ம உடம்புல உள்ளத்துல வந்து என்றும் நம்ம விட்டு நீங்காத இருக்கக்கூடிய இறைவனும் அவனுடைய காரணாகினியும் உள்ளயே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உரசிக்கிட்டே இருக்கணும். இடைவிடாத பக்தி, இடைவிடாத துதி. இறைவா எம்பெருமானே, நீ என் உள்ளத்தில் இருக்கிறாய், நீ என் உள்ளத்தில் உறங்குகின்றாய், என்னோடு உரைகிறாய் என்ற ரகசியத்தை நான் கண்டுகொண்டேன். அந்த ரகசியத்தை ஒழிக்கக்கூடிய அறிவு தந்திடல் வேண்டும். என்னோடு உள்ளத்தில் வாழ்கின்ற எம்பெருமானே நீ வெளிப்பட வேண்டும். உனக்காக நான் திருப்பள்ளி அடித்து பாடுகின்றேன். எனக்குள் எழுந்தருளி, இதுவரை என் அறிவை மறைத்திருக்கின்ற இருளை நீக்க வேண்டும். ஞான சூரியனாக எழுந்திடல் வேண்டும். உன்னுடைய பெரும் கருணையினால் உன்னுடைய சுத்த அக்னி என் உடம்புக்குள் தோன்ற வேண்டும். என்னுடைய காரண அக்னியை நான் தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய திருவரவுக்காக காத்திருக்கின்றேன். உன்னுடைய அக்னி என்னுடைய அக்னியோடு கலந்திடல் வேண்டும். உன்னுடைய அறிவு என்னுடைய அறிவு பிரகாசத்தோடு கலந்திடல் வேண்டும். இரண்டு பிரகாசங்களும் ஒன்றாக வேண்டும் அப்படின்னுட்டு ஒரு விண்ணப்பத்தை போட்டு உள்ளேயே நம்மளுடைய எண்ணங்களை துதி செய்து கொண்டிருக்க வேண்டும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆடாதீர், சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர். அப்படி அந்த எண்ணங்கள் இறைவனுடைய திருவடியவே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே நெருப்பு தோன்றுகிறது. உடம்புல ஈரப்பசம் ரொம்ப இருந்துச்சுன்னா தோணாது. காரணாகினால அந்த உடம்ப காய வச்சிருக்கணும். அங்க எப்படி மூங்கில், காஞ்ச மூங்கில், காஞ்ச மூங்கில் உன்னோட ஒண்ணு உரசுது, அக்னி தகிக்குது, காற்றுல உஷ்ணம் இருக்கு. அது மாதிரி நம்ம மூச்சு காற்றுல உஷ்ணம் இருக்கு, நம்ம உடம்புல உஷ்ணம் இருக்கு, உடம்புல உள்ள தண்ணியினுடைய அளவு குறைஞ்சி இருக்குது, காஞ்சி போச்சு. அந்த நேரத்துல கடவுள் வந்து எழுந்து நிக்கிறாரு, அக்னி சொருபியா நிக்கிறாரு. உன்னுடைய ஆணவம் மாயை கண்மத்தெல்லாம் நான் சிரிச்சே எரிக்க போறேன்னு சொல்றாரு. எரிக்கிறார் எல்லாத்தையும். முப்புறம் எரித்தனர் என்பர்கள் மூடர்கள், முப்புறமாவது மும்மல காரியம்பர் திருமூல பெருமான். தாயினும் மும்மலம் மாற்றி அப்படி அக்னி எழுந்து நிக்குதுங்க. சுத்த அக்னி கோடி பங்கு பத்து கோடி பங்கு எழுந்திருக்குது. எழுந்த உடனே என்ன பண்றாரு, அந்த மலங்கள் இருக்குது, தாயினும் மும்மலம் மாற்றி அது எரிக்கிறாரு. எரிச்ச உடனே தயா எனும் தோயமதா எழும் சூரியனாம். அருட்கடல்ல சூரியன், ஞான சூரியன் எழுந்திருக்கிற மாதிரி உள்ள எழுந்து நம்மளுடைய வினை குற்றங்களை எல்லாம் மாற்றி நம்மளை கர சேர்க்கிறதுக்கு கருணை வைக்கிறாரு. நம்ம உடம்புக்குள்ள ஜீவ தீபம் விளங்குதுன்னு நம்ம சாமி சொல்லுவாங்க. அது பூர்வ மத்தியில நமக்கு வந்து அது விளங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேலும் பிரகாசப்பட வேண்டுமானால் அருளாகிய பிரகாசம் வேண்டும். அது அந்த பிரகாசம் நம்மளுக்கு அதிகமாகணும்னா கடவுள்கிட்ட இருந்து நம்ம பிரகாசத்தை வாங்கிக்க முடியும். அது ஆண்டவருடைய அருட்பிரகாசத்தை பெற வேண்டியது. எங்க இருக்கு ஆண்டவருடைய அருட்பிரகாசம்? நம்ம சாமி சொல்றாங்க அது கடவுள் அனுகிரகம்ங்கிற ஒரு தலைப்புல சொல்றாங்க சாமி உரைநடை பகுதியில 106வது டாபிக்ல சொல்றாங்க. ஆண்டவரது அருட்பிரகாசம் எங்கும் நிறைந்திருக்கிறது. அது கடவுளிடம் விளங்கும் காரணாகியின் பிரகாசம் என்று நாம் அறிய வேண்டும். அந்த பிரகாசத்தை நமக்குள் நிறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு ரகசியம் சொல்றாரு சாமி இந்த இடத்துல. எத்தனை ரகசியம் பாருங்க. இந்த ரகசியம் தான் ஃபைனலா நான் சொல்லி முடிக்க போறேன். அந்த ரகசியம் என்ன? எந்த இடத்தில் புலை கொலை தவிர்த்த ஜீவர்கள் சன்மார்க்க அன்பர்கள் அழைத்தாலும் எப்படி அழைக்கணும்? நல்ல தவ முயற்சியில நம்ம உடம்புல வந்து காரணாகினியை அதிகப்படுத்தி இந்த உடம்பு கொஞ்சம் காய வச்சுக்கிட்டு தண்ணி அதிகமா இருந்தா தான் திரை நிறைய வந்துருமே. திரை மறைப்புகள் எல்லாம் எங்க இருக்குது? நீர்ல தான் இருக்குது. அப்ப நான் முன்னாடியே சொன்னேன் நீரை வந்து குறைக்கணும். எப்படி குறைக்கணும்? அதுல அந்த தண்ணியில ரத்தத்துல இருக்கக்கூடிய வாத பித்த சிலேத்தமங்களை எல்லாம் நீக்கி கொள்ளணும். அது மனித முயற்சி, அது முடியும். அதனால அதுக்கான ஒரு சப்ஜெக்டை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆக இந்த நன்முயற்சின்னு பேரு. அந்த நன்முயற்சி செய்கின்றார்களோ யார் செய்கின்றார்களோ அந்த இடத்தில் கடவுள் எழுந்தருளுகிறார். நமது காரண உருவமாகிய காரணாகினி பிரகாசத்துக்குள்ள அவர் புகுந்து கொள்றாரு. அவருடைய அருள் பிரகாசத்தை நம்ம உடம்புக்குள்ள கோடி பங்கு 10 கோடி பங்கு அதிகப்படுத்துறாரு. எங்கு நிறைஞ்சிருக்கிறாருங்க? நம்ம பாத்ரூம்ல இருந்தா கூட அங்க வந்துருவாருங்க. நம்ம சாப்பிடும் போது கூப்பிட்டா வந்துருவாரு. தண்ணி குடிக்கும் போது கூப்பிட்டா வந்துருவாரு. குளிக்கும் போது கூப்பிட்டா வந்துருவாரு. படிக்கும் போது கூப்பிட்டா வராருங்க. உன் படிக்கும் உளம் படிக்கும்னு சொல்ற உயிர்க்குயிரும் தான் படிக்கும்னு சொல்றாரு. எல்லாம் வந்துருவாங்க. நம்ம கூப்பிடுறதுக்கு நம்மள்கிட்ட பண்பு இருக்குதாங்கிறது தான் முக்கியம். அப்படி அந்த பிரகாசத்தை கோடி பங்கு 10 கோடி பங்கு அதிகப்படுத்திக்கலாம். தாயினும் மேலான தயவு கொண்டு மும்மல குற்றங்களை எரித்தருளுகின்றார். இதுவே மனித தேகத்தை கடவுள் கலந்து கொள்ளும் வழித்துறையாகும். இந்த வழித்துறை தான் ஒரு மனிதனுடைய தவம். இதுதான் வள்ளல் பெருமான் அருளிய வாழ்வியல். இது பேச்சற்ற இன்பத்து பேரானந்தம் கொடுக்க வல்லது. வள்ளல் பெருமான் இந்த நிலையை எப்படி குறிப்பிடுறாரு? மரப்பற்ற நெஞ்சிடை வாழும் வல்லலே. மரப்பில்லாம அந்த உள்ளத்துல வச்சு நம்ம தனிச்சிருந்து தனித்த ஆண்மறிவுனால ருத்ரன் இருக்கக்கூடிய அந்த காரணாகினியினுடைய துணை கொண்டு அப்படி தனித்த ஆண்மறிவு கொண்டு அப்படி நின்னம்னா இடகலையை மேலேற்றி காலசங்காரம் செய்வார். அந்த குணம் என்று சொல்லக்கூடிய அந்த சூழங்களினால நம் வள்ளல் பெருமான் நம்முடைய உடம்பிலும் உயிரிலும் காரணாகினியிலும் சுவாசத்திலும் கலந்து கொண்டு கீழ் நோக்குற சுவாசத்தை மேல் நோக்க வச்சு இந்த உடம்புல இந்த பிராணன் உள்ளேயே கரைந்து போகும்படி செய்து துரியத்துல கரைஞ்சு போயிடும். மூச்சு இருக்காது. உண்மையான துரியத்துல கரைஞ்சு போயிடும். அப்படி ஒரு நிலையை நம்ம தாண்டி செய்வாங்க. இதைதான் திருமூலர் பெருமான் சொல்வாரு. அறிவு அறியாமை இரண்டும் அகற்றி. இந்த சிவம் இருக்க அருட்பெருஞ்சோதி இறைவன் இருக்காரு எங்கு நிறைஞ்சிருக்கிறாருங்க? நம்ம வள்ளல் பெருமானும் எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறாருங்க. இந்த உடம்புல கூட புகுந்துவாரு. சாமி இந்த உடம்புல உட்காந்து பேசணும்னு சொல்லிதான் வேண்டிக்கிட்டு தான் நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்க உடம்புல புகுந்துதான் இதெல்லாம் கேட்டு உள்ள பதிய வைக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் உள்ள வாங்கி பதிய வைப்பாரு. அறிபவை எல்லாம் அறிவித்து கேட்பவை எல்லாம் கேட்பித்தென்னுள்ளே வேட்கையின் விளங்கும் விமலசர் குருவே. எதை அறிய வேண்டுமோ நீ அதை அறிவிக்கின்றாய். எதை கேட்க வேண்டுமோ அதை காதுகளில் நின்று கேட்டு என் அறிவில் பதிக்கின்றாய். இவ்வளவு பெரிய கருணை உடையவன் நீ. அப்படி எதை கேட்கணும்னு தீர்மானிச்சதும் அவரு தான், எதை பேசணும்னு தீர்மானிச்சதும் அவரு தான், கேட்கறதும் அவரு தான், பேசுறதும் அவரு தான், பதிய வைக்கிறதும் அவரு தான், சன்மார்க்கம் நடத்துறதும் அவரு தான், நம்ம கையில ஒண்ணும் இல்லைங்க. அப்படி இந்த செய்தியெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் அறியாமை நீங்குது பாத்தீங்களா, இது யாரு பெருமான் சொன்ன வாசகம் இல்லையா, மெய்மொழி இல்லையா? மெய்மொழியை நம்ம கேட்கும் போதே நம்மளுடைய உடம்பின் குற்றங்களும் உயிரின் குற்றங்களும் போகுமே, துரிசு நிற்குமே மெய்மொழி. அப்படிப்பட்ட மெய்மொழியை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அது சொல்றாரு, அறிவு அறியாமை இரண்டும் அகற்றி செறிவறிவாய் எங்கும் நின்ற சிவனை. எங்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி இறைவன் யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல புகுந்து அவங்களுடைய தற்போதத்தையும் கழட்டி விட்டுறாரு, அறியாமை என்கின்ற அஞ்ஞானத்தையும் கழட்டி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாம பிரிவறியாது உள்ளேயே அறிவுல தங்கிடுறாரு. அவரை அப்படி மேல நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடாம பிரிவறியாது பிரான் என்று பேணும் குறியறியாதவர் கொள்ளறியாரு. அதை விட்டுறக்கூடாது. அவர் உள்ள வந்திருக்கிறாரு, நாம் அவரை வெளியில விடக்கூடாது. இந்த கதவை மூடு, இரட்டை சாப்பிடுவார் போடும் வளர்வுமன். உள்ள வந்துட்டீங்கள இன்னமே யுவர் அண்டர் அரெஸ்ட். நீ எனக்குள்ளர உட்கார்ந்து என் அறிவை உன் அறிவுக்கு சமமா மாற்றி என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி யான் உன்னியபடியெல்லாம் சீருரச் செய்து அப்படின்னு எல்லாம் செஞ்சுட்டு நீ அப்படி போ. அது வரைக்கும் இந்த உடம்புக்குள்ள தந்துக்க, யான் உனை தொடர்ந்து சிக்கனை பிடித்து நான் உன்னை பிடிச்சிட்டேன் இன்னமே விடமாட்டேன், நீ என்னை விட்டு போக கூடாது. அவர் சொல்லுவாரு, பிரிவேது இனி உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவேனும் அருட்பெரும் ஜோதி எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் எந்தருள் அருட்பெரும் ஜோதி மாண்டுடலா வகை வந்திலங்காலையே ஆண்டு கொண்டு அருளியே அருட்பெரும் ஜோதி. நாம கூப்பிடுறதுக்கு தயாரா இருக்கணும், கூப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ளேயே வச்சு அரெஸ்ட் பண்ணிடணும், வெளியில விடக்கூடாது. ஆக எல்லாம் அல்ல சிவபெருமான் எங்கும் பறந்து விரிந்திருக்கின்றார். அது பேரறிவு, அது எப்பொழுதும் எங்கெங்கும் செறிந்து நிறைந்திருக்கு, செறிஞ்சிருக்கு, அது இல்லாத இடமே இல்லை. ஒவ்வொரு அணுக்களிலும் இந்த அண்ட சராசரங்கள் எங்கும் நிறைஞ்சிருக்கு. நாம பேசுறத கேட்டுட்டு இருக்கு. ஆக இந்த பிள்ளைங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே, இந்த ஆளுங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் கருணை செய்யணும். இந்த பேச்சுல குற்றம் குறை இருந்தாலும் அதை சரி பண்ணணும், எல்லாத்துக்கும் அது நல்லது போய் சேரணும் அப்படின்னு அவரு கூட இருந்து பயந்துட்டு இருக்கிறாரு. இப்ப அவரு அவருக்குதான் இப்ப பொறுப்பு ரொம்ப, ஏன்னா அவரு தான் சங்கம் நடத்துறாரு, நம்மள நடத்துறோம். ஆக எங்கு நிறைஞ்சிருக்கிற அந்த கடவுளை, யாரெல்லாம் கருணையும் ஒழுக்கமும் நிரம்பி நம்ம வழிபடுறோமோ, அந்த சன்மார்க்க அன்பர்கள்லாம் வழிபடுறாங்களோ, அவங்களுடைய உள்ளத்துல அந்த அருட்பெருஞ்சோதி இறைவன் கலந்து கொள்கிறான். இதன அனுபவத்தில் காண்பவர்கள், சிவத்தோடு பிரிவறியாமல் வாழ்கின்றவர்கள், அவங்க உள்ளத்திலிருந்து இறைவன் வந்து அந்த அறிவுக்குள்ள இருந்து விடுபடுவதே இல்லை. அந்த மாதிரி நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு, நம்மை தன்னளவு உயர்த்துகின்றான். சாமி சொல்றாங்க, நம்மை தன்னளவு உயர்த்துகின்றான். அவன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வல்ல இறைவன் திருநடம் செய்கின்றான். அந்த திருநடம் எப்படின்னா, சிவானந்த ஒருமை திருநட செய்கை என்ற, எல்லா உயிர்களும் தன்னளவு உயர வேண்டும் என்று எண்ணுகின்ற நம்முடைய அருட்பெருஞ்சோதி இறைவன் திருநடம் செய்கின்றான். அவன் இந்த உயிர்கள் எல்லாவற்றையும் தன்னை போல் உயர்வுடையதாக மாற்றணும்னு நினைக்கிறான். தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே. நாம பிடிச்சிட்டோம்னா, அன்பு நாளை பிடிச்சோம்னா அவன் அகப்பட்டுக் கொள்வான், அவன் வந்து தன்னளவு நம்மளை உயர்த்திடுவான். அத்தகைய ஒரு உண்மையின் ரகசியத்தை நம்ம சாமி நம்மளுக்கு சொல்றாங்க. அந்த நம்மளுக்கு வந்து அவருடைய அருளை பெற்ற வள்ளல் பெருமானும் இந்த நம்மளுக்காக இந்த பூமியில வந்து தோன்றி இருக்காங்க. நமக்காகத்தான் அவங்க வந்து இங்க தோன்றி இருக்காங்க. அவங்க பிறவி எடுத்ததே அவதாரம் செய்ததே நமக்காகத்தான். அந்த வகையில அவருடைய அருளாற்றலை நாம் பற்றி கொள்ள வேண்டும், வள்ளல் ஆர் என்று நாம் அறிய வேண்டும், அவருடைய அருளாற்றல் எத்தகையது என்று அறிய வேண்டும், நம்மை போன்ற மாணவர்களுக்கு சீடர்களுக்கெல்லாம் அவர் என்னென்ன செய்ய போறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம சிந்திக்கணும், எந்த உணவு நம்மளை வந்து உயர்த்துங்கிறத பார்க்கணும், இறைவனுடைய பூரண தத்துவத்தை நம்ம உணவுல எப்படி சேர்க்கலாங்கிறத பார்க்கணும், வந்து இதை போன்ற திரைமறைப்புங்கிறத வயிற்றுலதான் உற்பத்தி ஆகுதுங்கிறத நம்ம சிந்திக்கணும், நல்ல ஒழுக்கம் நிரம்பி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த உடம்புல புகுந்து தன்னையும் தன்னளவுக்கு உயர்த்துவாரு. நம்ம வந்து சிகாரத்தை நினைச்சோம்னா பச்சை தண்ணியை கூட சுத்தண்ணியா மாத்திக்க முடியும், தீய உணவை நல்ல உணவா மாத்திக்க முடியும், விஷத்தை அமுதமா மாற்றிக்கொள்ள முடியும், நம்மளுடைய வாழ்க்கையை அமுத வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும். நம்ம பார்த்திருக்கிறோம் வந்து சுத்த சத்துவ உணவு மயக்கத்தை கொடுக்காது, மமதையை கொடுக்காதுன்னு பார்த்திருக்கிறோம். காரணாகினியை வந்து அதிகப்படுத்துறதும் குறைவுப்படுத்துறதும் நம்ம உணவு தான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த உள்ளுயிரை குளிர வைக்கிற உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. இறைவனுடைய திருவடிக்கு முன்னாடி வச்சு நம்ம முறையா வழிபட்டு தான் நம்ம வாழணும் சாப்பிடணும் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சிருக்கிறோம். அறிவு அறியாமை ரெண்டையும் அகற்றக்கூடியவன் இறைவன், அவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான். அவனை வந்து உள்ளபடி அன்பினால் அழைத்தால் அவன் அந்த உள்ளத்தில் உயிரில் கலந்து கொள்கிறான்ங்கிறத பார்த்தோம். இப்படி பல ரகசியங்களை இந்த தடவை உடைச்சிருக்கிறோம். வள்ளல் பெருமானும் திருமூலர் பெருமானும் நமக்கு துணை நின்றிருக்காங்க. அந்த வகையில ஏதேனும் இப்போ சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஒரு நிறைவான ஒரு பொழிவு, இந்த பொழிவை நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு பல நூறு முறை கேட்கின்ற பொழுது ஒரு தவத்தினுடைய வழித்துறை தோன்றும் என்பதுல சந்தேகம் இல்லை. அத்தகைய ஒரு நல்ல செய்தியை நம்ம இதுல வந்து பேசியிருக்கோம். இந்த தேகத்தை சுத்த தேகமா மாத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்கிறத நம்ம ஒரு கோடி காமிச்சிருக்கோம். அந்த வகையில இது உங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு செய்தியாக இருக்கும்னு நம்புறேன். இதுவரைக்கும் நீங்க பொறுமையா கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய இந்த பொறுமைக்கு என்னுடைய வந்தனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இத்தகைய வாய்ப்பை கொடுத்த திருவாளர் கிருஷ்ணா அவர்களையும் அவரை சார்ந்த அன்பர்களையும் இந்த இயக்கத்தையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். இத்துடன் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றிங்க ஐயா. அடுத்து
ஐயா, நன்றிங்க.
அடுத்ததாக நம்மளுடைய கேள்வி பதில் சத்விசார நிகழ்வுக்கு திரு கார்த்திக் குறிப்பாக அமை டிஸ்க்ளைமர் வாசிச்சிங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாங்க.
ஹலோ,
வாசிங்க ஐயா.
டிஸ்க்ளைமர் குறிப்பாக அமை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனைய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரசுக்க சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் கருமையானதாகவும் போற்றி அவ்வழி நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்கள் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் இருக்க வேண்டுமாய் கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களை சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திட வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசுவோம், மற்றவர்கள் அதை அவமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் ஓடாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனும் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி.
நன்றி கார்த்திக் ஐயா. இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பானதாக, முக்கியமாக இந்த தேகத்தை எப்படி சுத்த தேகமாக மாற்ற வேண்டும் என்று பெருமான் கூறிய பல ரகசியங்கள் ஐயா ரகசியங்களை ஐயா உங்களுக்கு அறிவிக்கிறீர்கள். அடுத்ததாக நம்மளுடைய அன்பர்களுக்கு ஏற்கும் கேள்விகளை வினாக்களை கேட்கலாம். நம்மளுடைய
ராஜி
பேசுறேன்.
பாகம் ரெண்டு பிண்ட அனுபவத்தை பத்தி மிக அற்புதமான நல்ல பல கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்கயா, ரொம்ப அற்புதமா இருந்தது. வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள், வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் அமைஞ்சதுயா, ரொம்ப சந்தோஷம். உணவு எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்கயா. அதுல உடம்பை காய வைக்கணும் இல்லையா, அது என்னதுன்னு சொல்லி.
நல்ல நல்ல கேள்விண்ண. நான் கூட நான் சொன்ன கடைசியா சொல்லும் பொழுது காரணாக்கினியின் துணை கொண்டு இந்த உடம்பை காய வைக்கணும்.
எப்படியா சாப்பிடுறத
சாமி வந்து சொல்லிருப்பாங்க இந்த இதுல நித்திய கர்ம விதியில. அதுல வந்து எப்படி சொல்லிருப்பாங்கன்னா அடிக்கடி தாகம் ஏற்படியாமல் அவசியப்படும் போது சாப்பிடணும், அது ஒரு முறையே சாப்பிடணும், குறைச்சி சாப்பிடணும் சொல்லிருப்பாங்க. படிச்சிருக்கீங்களா?
ஆமையா ஆமையா. நான் காய வைக்கணும்னா சாப்பிடாம இருக்கணும் சில பேர் சொல்லிடுறாங்க, அதனாலதான்
கேட்டேன். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நித்திய கர்ம விதியில நம்ம சாமி சொல்லியிருப்பாங்க அடிக்கடி தாக நீர் குடிக்காம வந்து நம்மளுக்கு உஷ்ணம் தரக்கூடிய உணவா கூடிய நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சாப்பாட்டுல கொஞ்சம் சற்று ஒரு ஒரு பிடி குறைச்சி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட பிறகு நல்ல தண்ணி குடிக்கணும், அந்த தண்ணியே நல்ல சுடு தண்ணியா இருக்கணும், 5-2 பங்கு காய்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அளவு அளவு வந்து குறைச்சி குடிக்கணும்பாங்க. நீங்க அடிக்கடி வந்து தண்ணி குடிக்காதீங்க, கொஞ்சம் குறைச்சி குடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து உடம்புல வந்து அமிலத்தன்மை இருந்துச்சுன்னா நம்ம வந்து குறைச்சிதான் நம்ம வந்து குடிக்க முடியாது. இப்ப வாத நீர், பித்த நீர், கப நீர் எல்லாம் வந்து நம்ம உடம்புல இருக்குதுன்னா தண்ணி நிறைய குடிச்சாகும். அப்ப அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், அதுக்கு நல்ல ஒரு சாத்வீக உணவு, சத்துவ உணவு இதெல்லாம் சாப்பிடும் போது, இறைவனுக்கு வச்சு படைச்சிட்டு சாப்பிடும் போது நம்ம உடம்புல அமிலத்தன்மை தங்கறது இல்ல. அப்ப வந்து நம்ம அளவு தண்ணியை குறைச்சு குடிக்கலாம். அப்ப வந்து நம்ம தண்ணி குறைச்சு குடிக்கும் போது நம்மளுக்கு வந்து உடம்புல உள்ள தண்ணியினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். காரணாக்கினி அதிகப்பட வந்து நமக்கு வந்து உடம்புல உள்ள தண்ணி சத்து குறையும். உடம்பும் வந்து அமிலத்தன்மை இல்லாம சுத்தமா இருக்கும். உடம்பு சுத்தமா இருந்தாதான், அமிலத்தன்மை இல்லாம இருந்தாதான் இந்த தண்ணியினுடைய அளவு குறைக்க முடியும். அதை விட்டுட்டு உடம்புல அமிலத்தன்மையை அதிகமா கொடுக்கிற உணவுகள், அதாவது பித்த உணவுகள் அதிகமா சாப்பிட்டோம்னா கண்டிப்பா தண்ணி அதிகமா தேவைப்படும். அப்படி நீங்க குறைச்சி நீங்க தண்ணியை குறைச்சி குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உடம்புல வந்து தண்ணியினுடைய அளவு வந்து தண்ணியோட சத்து வந்து குறைஞ்சி நமக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் உடம்புல வந்து சுத்தாக்கின்னு ஏறிக்கும். இந்த நோக்கமே, இந்த கல்வியின் நோக்கமே, இந்த 2 தடவை நாம வகுப்பு எடுத்தது நோக்கமே உடம்புல காரணாக்கினியை அதிகப்படுத்திக் கொள்வதுதான். அது அப்படி அதிகப்படுத்திக் கொள்ளும் போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல தண்ணி சத்து குறையும். சாமி தான் சொல்றாங்க அடிக்கடி குடிக்காத, தண்ணி குடிக்காதீங்க, கொஞ்சம் குறைச்சி குடிங்க அப்படிங்கிறாங்கல்ல. அது அப்படி குறைக்கும் போது கண்டிப்பா உடம்புல வந்து தண்ணி சத்து குறையும், அக்னி சத்து கூடும்.
இந்த காரண அக்னி அப்படிங்கிறது வந்து அது அது ஒரு என்ன சொல்றது, பிசிக்கலான ஒரு அக்னியா அல்லது வந்து அது எப்படிங்க, அது அது ஒரு அக்னி அப்படின்னு?
சரியான சரியான ஒரு கேள்விங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது பிசிக்கலா தான் இருக்குது, பிசிக்கலா தான் இருக்குது. அது அந்த உடம்புல வந்து இந்த சூடு இருக்க வரைக்கும் உயிர் இருக்குங்களா சொல்லுங்கய்யா?
ஆமாங்கய்யா, ஆமா.
உடம்புல இந்த சூடு அது வந்து குறைஞ்சி
போச்சுன்னா
உயிர் போயிருது. அப்ப வந்து அப்படி அந்த 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 இது வந்து உடம்புல இருந்து அந்த சூடு வந்து நீங்காம இருக்கிறதுக்கு என்ன வழி? அது வந்து அந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய அக்னியே இறைவன் தன்மையுடைய அக்னிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அது சிவா அக்னின்னு நம்ம சாமி சொல்றாங்க. நம்ம நம்ம இதுல வந்து சாமி வந்து அதை சொல்லும் பொழுது அது சிவா அக்னி அப்படிங்கிறாங்க. சாகா தலை வேகாக்கால் போக போனாலுங்கிற அந்த தலைப்புல பார்க்கும் சொல்லும் பொழுது நம்ம சாமி சொல்றாங்க இது வந்து இது இது சிவாக்கினி இறைவன் தன்மையுடைய அக்னி. இந்த உடம்புல இருந்து அது போயிருச்சுன்னா உயிர் போயிரும், அது இருக்க வரைக்கும் உயிர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆகையினால அந்த அக்னி வந்து நம்ம உடம்புல இறைவனால் கொடுக்கப்பட்டது தான். ஆனால் அதனை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு முறை இருக்கு. அதுதான் எந்த இடத்தில் புலை கொலை தவிர்த்த ஜீவர்கள் அழைத்தாலும் அந்த இடத்துல பிரகாசமயமாக இறைவன் புகுந்து அந்த உடம்புல வந்து தங்கிக்கிறான். அதுல வந்து இடைவிடாம வந்து இறைவனை சிந்திப்பவர்களுக்கு இந்த இந்த அக்னி சுத்த அக்னி கோடி பங்கு 10 கோடி பங்கு அதிகமாகும். இறைவனா கொடுத்தான்னா அது சுத்த அக்னி, ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிறது காரண அக்னி.
பாடி டெம்பரேச்சர் இப்ப அதை அதிகப்படுத்தணும்னா அது அது எப்படிங்க உடம்பு வந்து ஒரு
உடம்பையும் அது உடம்பையும் கொண்டுடாது சுத்த அக்னியா இருக்கும். கோடி பங்கு 10 கோடி பங்கு நம்ம சாமி சொல்றாங்களா அப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அந்த அந்த அக்னியினுடைய தன்மை நம்ம உடம்பை வந்து நல்ல வாழ வைக்குமே தவிர கொண்டுடாது. அது அது பத்தி நம்ம சாமி சொல்றாங்கள கோடி பங்கு 10 கோடி பங்கு அதிகப்படுத்திக்கலாம்னு சொல்றாங்கல்ல அந்த இடத்துல சாமி நீங்க இருக்காங்க சொல்லிருக்கீங்க அந்த மாதிரி அப்படின்னு நீங்க வந்து அவர் இடத்துல நீங்க விண்ணப்பம் பண்ணும் போது அந்த ரகசியம் உங்களுக்கு கண்டிப்பா வெளிப்படும். அப்ப அது அந்த பத்தி தெரிந்து கொள்ளாம இருக்கிறோம்னா அது அது நம்மளுக்கு வந்து இறைவா நீ சொல்லி கொடு அது எனக்கு வந்து எனக்கு வேணும். அது மட்டும் நான் சுவாமி சொல்றாங்க சூடான பதார்த்தங்களை அறிந்து சேர்க்க வேண்டும் அவை சிறு கத்திரி முருங்கை அவரை வற்றல் முதலியவாம் சுவாமி சொல்றாங்க. இந்த உடம்பு வந்து இந்த சக்கை இல்லாத உணவை சாப்பிடுங்க, உடனே ஜீரணமாகக்கூடிய உணவு சாப்பிடுங்க, இந்த தேன் போன்ற உணவுகளை சக்கரை போன்ற உணவுகளை சாப்பிடுங்க, அது உடம்புக்கு வந்து சுத்த உஷ்ணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த வகையிலையும் பிராணவாயு நஷ்டமடையாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய அக்னியையும் பிராணவாயுவையும் சாமி சேகரிக்க சொல்றாங்க.
ஐயா ஐயா நீங்க சுத்த உஷ்ணம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா
ஆமா
நமக்கு எதுங்க ஐயா எது சுத்த உஷ்ணம் எது அசுத்த உஷ்ணம் இப்ப சில சமயம் ரொம்ப வேலையெல்லாம் கிட்டா இருந்தா சூரிய ஏறிச்சு நீங்க வந்து என்ன பேச சொல்லுங்க சூரிய இறங்குன்றாங்க அப்ப இந்த என்னதுங்க ஐயா அசுத்த உஷ்ணம் என்னங்க
ஐயா? ரொம்ப 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 ஆழமான கேள்வி. அசுத்த உஷ்ணம்ங்கிறது மண்டை காஞ்சி போச்சுன்னு சொல்லுவோம், என்ன தேய்ச்சி குளிச்சா சரியா போகும்னு சொல்லுவோம், வெயில வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தலையெல்லாம் காஞ்சி போச்சுன்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அசுத்த உஷ்ணம். நம்ம உடம்புல வந்து சுத்த உஷ்ணம் இருக்குது, ஞான கணல் இருக்கு, கோபக்கணல் இருக்கு, காமக்கணல் இருக்கு, பசி தீ இருக்கு, பசி கணல் இருக்கு, இதெல்லாமே அசுத்தம். சுத்த உஷ்ணம்ங்கிறது என்னன்னா இறைவனால் தோற்றுவிக்கப்படுகின்ற சத்துவ அக்னி. அது கொல்லாது, வாழ வைக்கும், சுடாது, எரிக்காது. அந்த மாதிரி வந்து ஒரு உஷ்ணம் கடவுளா அசுத்த உஷ்ணம்னு சொல்லலாம். மனிதனுடைய செயற்கைனா என்ன? கடுமையா ஓடுறது, வெயில்ல நடக்கிறது, வந்து முறைப்படி இல்லாத உணவை சாப்பிடுறது, இதெல்லாமே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதிகமா உணவு போட்ட உடனே உடம்புல உள்ள பிராணவாயு அதை ஜீரணம் பண்றதுக்கு வந்து இறங்கி ஆகணும். உடம்புல உள்ள காரணாக்கினி அதை ஜீரணம் பண்றதுக்கு இறங்கி ஆகணும். அப்படி அது காரணாக்கினி கீழே இறங்கும் போது அது வடவாக்கினியா மாறுது. காரணாக்கினி தான் வடவாக்கினியா மாறுது, அப்ப லாஸ் ஆகுது. இதெல்லாம் லாஸ், இது அறுதல் பொறுதல்னால வரக்கூடிய லாஸ்ன்னு நம்ம சாமி சொல்றாங்க. அதிகப்படியா சாப்பிடுறதுனால, கடுமையான உணவுகளை சாப்பிடுறதுனால, அசைவ உணவு சாப்பிடுறதுனால, வந்து ஒரு முறையற்ற இல்லற வாழ்க்கை வாழ்றதுனால, இல்லற வாழ்க்கைன்னு முறையற்றது இல்லை அங்கங்க போறதுன்னு வச்சுங்களேன், இப்படி அந்த வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது இந்த காரணாக்கினி முதுவனுடைய மையப்பகுதி ருத்ரஸ்தானத்திலிருந்து இறங்கி 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 வீணாக போகிறது. ஜீரணம் பண்றதுக்கு வீணா போகுது, இல்லற வாழ்க்கையில வாழ்வதற்கு வீணா போகுது, ஒரு நெறி இல்லாத வாழ்க்கையில வாழ்றதுக்கு வீணா போகுது. இதெல்லாம் தேக்கி வச்சிருந்தோம்னா நம்ம காரணாக்கினி அதாவது இந்த மனிதனுக்கு உட்பட்ட அளவுல அது மிச்சம் பண்றோம். இத இந்த இது இந்த காரணாக்கினிக்கே ஒரு பிரகாசம் உண்டு, நம்ம உடம்புல ஒரு தேஜஸ் உண்டு. இத கோடி பங்கு 10 கோடி பங்கு அதிகப்படுத்துன்னு நம்ம சாமி ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஒரு தூய்மையான நெறியில எந்த இடத்திலையும், அதாவது ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக விளங்கும் விசார சங்கல்பம் உண்டானால் நாம் தாழும் குணம் வரும். அத்தருணத்தில் திருவருள் சக்தி இந்த உடம்புக்குள் பதியும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு. இதை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதாவது ஒழுக்க நெறியில நின்று இரக்கத்தின் வடிவாக நம்ம வாழ்கின்ற பொழுது எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையினால இந்த உடம்புல பிரகாசம் அதிகப்படும், காரணாக்கினி அதிகப்படும், சுத்த அக்னி அதிகப்படும். காரணாக்கினிங்கிறது இந்த உடம்போடு கூடியது, சுத்த அக்னிங்கிறது இறைவனால் கொடுக்கப்படுவது. இது ரெண்டுமே ஒன்று கலந்து இந்த பிரகாசத்தோட எல்லாம் உள்ள இறைவனுடைய பிரகாசம் கலந்து கொள்ளும்னுட்டு நம்ம சாமி சொல்லியிருக்காங்க. மிக அற்புதமான ஒரு கருத்து, நுணுக்கமான ஒரு கருத்து அது. அதை வந்து அந்த நம்ம இப்ப கூட நம்ம பார்த்தோம், அந்த எந்த இடத்துல அத சாமி சொல்லியிருக்காங்கிறத கூட நான் அதை நான் செய்தியில கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆக வள்ளல் பெருமான் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க, அந்த அக்னியை கொடுக்க இறைவனும் கொடுக்க தயாரா இருக்காங்க. நாம வாங்கி கொள்ளும் பொழுது அது நம்மளுடைய உயிரையும் உடம்பையும் பாதிக்க போறது இல்ல. 98.4ங்கிறது வந்து இந்த பிசிக்கல் லெவல்ல அது நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆனா சுத்தாக்கினி அந்த நிலையை வந்து ஒரு உன்னதமான நிலைக்கு அது தூக்கி தூக்கிட்டு போகும். அந்த அக்னி நம்மளை கொல்லாது, அந்த உடம்புல பாதிப்பு உண்டாகாது, அந்த ஜுரங்கிரம் எல்லாம் வராது. அதுக்கும் சாமி ஒரு வழிமுறை. அப்படி அந்த அந்த அக்னி அதிகமாகும் போது சாமி நம்மளுடைய வள்ளல் பெருமான் சில வழிமுறைகளை கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? அப்ப வந்து பசு என்ன சாரி இந்த அருகம்புல் வேர்ல ஒரு ஒரு கஷாயத்தை போட்டு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. முசுமுசுக்கையில ஒரு ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரகசியத்தெல்லாம் அப்பப்ப நீங்க நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த அக்னியை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும். அது இந்த உடம்பையும் உயிரையும் நல்லா வளர்க்கும். ஆகவே அதுக்கு பயப்பட வேண்டியது இல்ல. மாமி இப்ப இப்ப சந்தேகம் கேட்டீங்களா? அது இன்னொருத்தர் கேளுங்க.
அசுத்த உஷ்ணத்துக்கு சுத்த உஷ்ணத்துக்கு நமக்கு வந்து வித்தியாசம் எப்படி தெரியுங்க?
எப்படி தெரியும்னு கேக்குறீங்க அப்படிதானே? இப்ப வந்து சுத்த உஷ்ணம் அதிகமானுச்சுன்னா நீங்க வந்து அவரிடத்துல உங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கலாம். சாமி இந்த ரகசியம் எனக்கு தெரியல, இந்த பாடம் படிக்க முடியல, இந்த கல்வியை நீங்க வந்து கற்பிக்கணும்னா எனக்கு வந்து இந்த சுத்த உஷ்ணத்தை நான் அதிகப்படுத்திக்கிறேன், இந்த நீங்க வந்து எனக்கு இந்த கல்வியை கற்பித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திரிவேது இனி உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவேனும் அருட்பெரும் ஜோதி. சுத்த அக்னி வரும்பொழுது நீங்கள் கற்கின்ற கல்வி எல்லாம் எளிமையா புரியும், உள்வாங்கிக்கும். இந்த மனசும் இந்த அறிவும் அந்த கல்வியினுடைய உண்மையெல்லாம் வாங்கிக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் புரியாது. வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, ஜீவகாருண்யம் அதிகமா செய்கின்ற பொழுது இந்த அறிவை ஆன்ம அறிவை மறைத்துள்ள ஒரு திரை நீங்கிறோம், அதுக்கு மூடம்னு சொல்றாரு. ஜீவகாருண்யம் பண்ணுகின்ற போது அருள் தோன்றுகிறது, அந்த அருளால நம்ம ஆன்மாவை மறைத்திருக்கின்ற மூடம் நீங்குகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மூடம் நீங்கிருச்சுன்னா நாம கற்கின்ற கல்வியினுடைய உண்மைகள்லாம் நம்மளுக்கு பட்டப்பகல் போல் தெரியும். இதுக்கும் மேல நம்ம வள்ளல் பெருமான் வந்து நம்மளுடைய நெற்றிக்கண்ணை திறந்து விடுவாரு. அப்படி அந்த நெற்றிக்கண்ணை திறக்கின்ற பொழுது எல்லாம் பட்டப்பகல் போல தெரியும். அப்ப குருவனுடைய அருள் பெற்றோம்னா இந்த கல்வி இந்த சுத்த அக்னி அதிகப்படும் போது குரு வந்து அருள் செய்வாரு. அது மட்டும் இல்லாம நெற்றிக்கண்ணை திறந்து விடுவாரு. நெற்றிக்கண்ணை திறக்கும் போது நம்ம ஆன்மாவை மறைத்துள்ள மூடம் நீங்கும். அந்த சமயத்துல நாம் கற்றுக்கொள்ற கல்வி எல்லாம் நமக்கு வெளிப்படையா விளங்கும், பட்டப்பகல் போல் தெரியும் நம்ம சாமி சொல்றாங்க. ஆகையினால சுத்த அக்னி என்பது அறிவின் பிரகாசத்தையே குறிக்கிறது. அறிவு திருவருளோடு பொருந்துகின்ற தன்மையை குறிக்கிறது. நம்ம அசுத்த அக்னிங்கிறது நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம், நிம்மதியா வாழலாம், நல்லா ஏதோ வருமானம் வருது, நல்லா சாப்பிட்டோமா படுத்தமா நம்ம வாழ்க்கையை ஓட்டணுமா அப்படின்னு இருக்கும். ஆனா சுத்த அக்னிங்கிறது ஐயோ காலம் போயிட்டு இருக்கு, நமக்கு காலம் இல்லைன்னு சாமி சொல்றாங்களே, ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, யார்கிட்ட போகலாம், யார்கிட்ட இந்த உண்மை கிடைக்கும், எங்க இந்த உண்மை இருக்கு, நாம எப்ப பின்பற்றலாம், பின்பற்றுறோமா பின்பற்றலையா, வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கா, நல்லா இருக்கா, சரியா போறோமா அப்படின்னு 1008 கேள்வி சத்து விசாரத்துல கேள்வி வரும். அதுக்கு பதில கேட்டு இப்ப நீங்க கேக்குற மாதிரி தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் வரும். அது சுத்த அக்னியினுடைய வெளிப்பாடு. ஏதேனும் சந்தேகம்?
ஐயா வணக்கம் ஐயா, அறிவொழி பேசுறேன். நீங்க வந்து
ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க.
நம்ம
நீங்க கேட்ட கேள்வி வந்து புருவ மத்தியில எப்ப வந்து அதுக்கு அடுத்த சப்ஜெக்டா நான் பேசலான் இருக்கேன் ஐயா. நானே எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட்ல எப்படி இந்த அனுபவங்களை புருவ மத்தியில வந்து நம்மளுக்கு வந்து என்ன கண்டத்துக்கு மேலதான் இந்த அனுபவத்தை கொண்டு வர முடியும்னு கேட்டீங்க. அற்புதமான கேள்வி அது. இன்னைக்குதான் வயிறையே முடிச்சிருக்கேன். வயிறை முடிச்சிட்டு இந்த தொப்புள் ஸ்தானத்துல இருந்து ஒரு சத்து, அந்த சத்து மேல் நோக்கி திரும்பிச்சுன்னா, மேல் நோக்கி போனிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பரமார்க்க அனுபவம் கிட்டும்னு சொல்லியிருக்கேன். இது நாள் வரைக்கும் கீழ் நோக்கி போற அக்னியை தான் பேசியிருக்கோம், பச்சை திரையை தான் பத்தி பேசியிருக்கோம். இவ்வளவு காலமும் இது வந்து கீழ் நோக்கி போறதுலாம் பூரா தத்துவ விசாரம் தான். தத்துவ விசாரத்தை தான் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு நாள. ஆன்ம விசாரத்துக்கு போகல. ஆன்ம விசாரம் எப்ப போக முடியும்? இந்த பச்சை திரையிலிருந்து விடுபட்டு மேல் நோக்கி பொன்மஞ்சள் திரையில நாம சாப்பிடுற சத்து மேல் நோக்கி சென்றால் நம்முடைய அறிவு பரமார்க்க அனுபவத்துக்கு போவோம். அதுக்கப்புறம்தான் பரமார்க்க அனுபவம் கண்டத்துக்கு மேல அது விளங்கும், அது புருவ மத்தியில விளங்கும். அத்தகைய கல்வியை நம்ம பின்னாடி வந்து கற்றுக்கொள்ள போறோம். அது நீங்க முன்பு கேட்ட கேள்விக்குள்ள பதில நான் இப்ப சொல்லியிருக்கேன். இப்ப புதுசா கேளுங்க.
அதுதான் கேள்வி. அதாவது அந்த கரும் பத்தி நீங்க மாத்தணும், நம்ம தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லிங்க. அப்ப அந்த நம்ம தான் மாத்தணும்னு சொல்றது வந்து இந்த காமத்தையும் சாப்பாட்டையும் குறைக்கிறது தான் உங்களுடைய இதுவாங்க ஐயா? அது இல்ல வேற எதாவது செய்யணுமா?
அது அது வந்து நித்திய கரும விதியில நீங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது சாத்தியமாயிருது.
ஓகேங்கய்யா. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
நித்திய கர்ம விதிங்கிறது சாப்பாடுக்கு மட்டும் இல்ல, அந்த 6 கால பொழுது தியானமும் அங்க குறிப்பிடப்படுது. அதை நம்ம வந்து மறக்கவே கூடாது. 6 காலம் வந்து நம்ம வழிபாடு பண்றோம் பாருங்க. சூரியன் உச்சியில இருக்கும் போது, சூரியன் நம்மளுடைய உச்சியில இருந்து நேர் கீழே இருக்கும் போது, அதே மாதிரி கிழக்க இருக்கும் போது, மேற்கு இருக்கும் போது, சூரியனுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2 மணி நேரம், சூரிய உதயத்துக்கு பின்னாடி 2 மணி நேரம், சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி 2 மணி நேரம், சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி 2 மணி நேரம், சூரியன் உச்சியில இருக்கிற நேரம், சூரியன் பூமிக்கு கீழே இருக்கிற நேரம். ஆக இந்த 6 காலத்திலையும் அந்த பூஜையை செஞ்சுதான் ஆகணும், இறை வழிபாடு செய்யணும், ஜீவகாருண்யம் வந்து தவறாம இருக்கணும். அப்படி இருந்தா ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக விளங்கும் விசார சங்கல்பம் உண்டானால் ஒரு உறுதிப்பாடு, நாம் தாழும் குணம் வரும். அத்தருணத்தில் திருவருள் சக்தி நம்மளுடைய உடம்புக்குள்ள பதியும் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காங்கல்ல. அது வரைக்கும் இந்த கல்வி, நீங்க கேட்ட கல்வி அது வரைக்கும் பொருந்துங்க.
நான்
சொல்லி முடிச்சிட்டேன்.
ஓகே, ரெண்டாவது கேள்விங்கய்யா. நம்ம வந்து திருமந்திரத்துல வந்து 2 பாடல் உண்டு. அதாவது வந்து உடம்ப பத்தி சொல்லுவாரு. ஒரு பாடல் வந்து
உடம்பாரழியின் உயிரால் அழிவர்,
உயிரால் அழிவர், திடம்பட
மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உடம்பை
உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அப்ப இந்த உடம்பை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாப்பிடணும் இல்லைங்க? நம்ம சாப்பிட்டா தானே நம்ம உடம்பு வளர்க்க முடியும். சாப்பிடாம இருந்தோம்னா நமக்கு வந்து
வள்ளல் பெருமான் சொல்றாரு, பசி கண்டவுடன் உணவை கொடுத்துருப்பாரு. சாமி சொல்லிருக்காங்க, வள்ளல் பெருமான் சொல்லிருக்காரு, பசி கண்டவுடன் உணவை கொடு, சுட்டிடாதே சடத்தை பட்டினி போட்டு, தூங்காமல் பாராதே தவம் நேராதுன்னு சென்ற முறை நான் பேசும் பொழுது அகஸ்தியர் சொன்னாருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாங்க, உச்சியம் போதாக உள்ளமர் கோவிற்கு பிச்சை பிடித்துண்டு வேதமர நினைந்து இச்சை விட்டு ஏகாந்தத்து ஏறி இருப்பறேன்னு திருமந்திரத்துல ஒரு பாட்டு வரும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமந்திரத்தை முழுமையாக பார்க்க வேண்டும். அதே போல உண்டி சுருங்கில் உபாயம் பல உல, இது அறிவொழிக்கு நல்லா தெரியும். உண்டி சுருங்கில் உபாயம் பல உல, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும், பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் இந்த வாசகத்தையும் வள்ளல் பெருமான் இந்த நித்திய கர்ம ஒழுக்க விதியில ஒன்னு சொல்லியிருப்பார், எந்த காரணத்தை கொண்டும் பிராணவாயுவை நஷ்டமடையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதை வந்து இந்த இடத்துல இன்டெகிரேட் பண்ணி பார்க்கணும். இந்த எந்த இதுல இன்டெகிரேட் பண்ணலாம், மத்தியானம் ஒரு பொழுது சாப்பிடுங்கன்னு சொன்னது நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மத்தியானம் சாப்பிடுற சாப்பாட்டுல இல்ல வல்லப் பெருமான் சொல்ற மாதிரி ஒரு பிடி குறைச்சி சாப்பிடு, ராத்திரில அதுல பாதி சாப்பிடுன்னு சொன்னாரு, இதை வச்சுக்கலாம். இப்ப நாம என்ன சொல்றேன், நான் வல்லப் பெருமான் திருமூலர் பெருமான் என்ன சொன்னாரு, நீங்க வந்து பிண்டம் சுருங்கிறதுல ஒரு நன்மை இருக்கு, ஆனாலும்
ஆயிட்டாங்க, திரும்ப ஜாயின் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் காத்திருக்கு.
ஹலோ, உடம்புல வாத பித்த சிலேத்தமங்கள் இல்லாம பாத்துக்க வேண்டியது மிக நுண்ணிய அறிவுங்கயா. முதல் விஷயம் நான் சொல்றேன், சுத்த தேகத்தினுடைய அடித்தளமான செய்தி, இந்த உடம்புல வாத பித்த சிலேத்தமங்கள் அதிகப்படக்கூடாது. அப்படி அதிகப்பட்டுச்சுன்னா முக்குணங்கள் என்று சொல்லக்கூடிய ராஜசம் தாமசம் சத்துவங்கிற குணங்கள் மிகவும் குறையும். அந்த மாதிரி இல்லாம எப்பொழுதுமே இந்த தேகம் வந்து அமிலத்தன்மை இல்லாம வாதத்தன்மை இல்லாம சரியா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த சாப்பாடு வந்து அளவு வந்து குறைஞ்சு போயிடும். ஒண்ணு, மிகப்பெரிய உடம்பா இருந்ததுன்னா அந்த உடம்புக்கு நிறைய பிராணசக்தி செலவாயிரும். அதனாலதான் பருத்த என் உடம்பை பார்க்கவும் அஞ்சு நடுங்கினேன்னு நம்ம சாமி சொல்றாரு. அது நமக்காக சொல்றாரு. அது ஆக இந்த உடம்பு எவ்வளவுக்கு எவ்வளவு கணக்குதோ அப்ப பிராணவாயு நஷ்டமாயிடும். அவங்களுக்கு அந்த உணவை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு உடம்புக்கும் அந்த உள்ள அந்த செல்கள் வந்து வாழ்வதற்கு அந்த உணவு தேவைதான். அது என்ன பண்ணலாம், படிப்படியா வேணா குறைச்சிக்கிட்டு படிப்படியா வந்து சத்துவ உணவுல மாற 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 அந்த கொழுப்பெல்லாம் எரிஞ்சு 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 இந்த உடம்பை வந்து பக்குவமான கதிக்கு கொண்டு வரலாம். அது இந்த காலத்துல வந்து மக்களுக்கு அந்த அறிவு இருக்கு, அது நிச்சயமா அது வந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆக இந்த உடம்புக்கு வந்து நல்ல உடம்பா இருந்ததுன்னா சுத்த சன்மார்க்கத்துல அறிவுமயமா இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, நீங்க பாத்துருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு பொழுது உணவு கொடுத்தா போறோம். அததான் திருமூலர் பெருமான் சொல்றாரு, உச்சியம் போதாக உச்சி பொழுதுல உள்ளமர் கோவிற்கு எல்லாம் உள்ள இறைவன் உள்ள உள்ளத்துல வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு பிச்சை பிடித்து உண்டு கொஞ்சமா சாப்பாடு கொடுத்து இந்த உலகத்துல வந்து அது வேணும் இது வேணுங்கிற இச்சை இல்லாம இச்சை விட்டு ஏகாந்தத்து எல்லாமல்ல இறைவனோடு கூடி அவர்கள் ஏறி இருக்கிற பருவ மத்தியில வாழ்வாங்க. அவங்களுக்கு அமுத உணவு உள்ளேயே கிடைக்கும், அது இறைவனால் கொடுக்கப்படுகிறது. பிராணன் அங்க உள்ள ஒடுங்கும் போது சாப்பாடுக்கு ரொம்ப தேவைப்படாது. சுத்த அக்னி அதிகமாகும் போது கலோரி தானா கிடைச்சிரும், அந்த சாப்பாடு தேவைப்படாது. ஆனால் உங்களை போல நிறைய பேர் உழைக்கிறவங்களுக்கு, உழைச்சு வாழணும்னு கட்டாயம் இருக்கிறவங்களுக்கு இந்த அந்த சாப்பாடு கட்டுப்பாடெல்லாம் நான் கொடுத்தேன்னா அது எனக்கு பாவம் வரும். அதனால தன்னுடைய வாழ்க்கைய அந்த அர்ப்பணித்து கொண்டு தேகத்தை இடைவிடாம பாதுகாத்து கொண்டு இருக்கிற சாப்பாட்டுல ஒரு பிடி குறைவா சாப்பிட சொல்றார் சாமி. அப்படி ஒரு பிடி குறைய 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 உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வரும். அப்படி குறைஞ்சு வரும்போது நம்முடைய அந்த நோக்கம் உடம்பாலையும் அழிஞ்சிட உயிராலையும் அழிஞ்சிட மாட்டோம், அக்னி மிகுந்து போவும் போயிடாது குறைஞ்சும் போயிடாது, கரெக்டா வச்சுட்டு கரெக்டா வாழ்வோம். வள்ளல் பெருமான் மேல இடைவிடாத நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது அது சாத்தியமாகும். பச்சை திரைங்கிறது வர ஒண்ணும் இல்லை, அந்த பச்சை திரைங்கிறது வந்து கடுமையான உணவுகள் வேண்டாம். அது வந்து அந்த பச்சை திரைக்கு என்ன காரணமா இருக்குது, காம குரோத லோபமோக மத மாச்சரியங்கள் காரணமா இருக்குது, வந்து ஒன்றின் மீது அதிகமா ஆசைப்படுவது காரணமா இருக்கு. அதனால அந்த அந்த குற்றங்கள் எல்லாம் வந்து செயற்கையாக குற்றங்களை நீக்கி கொள்ளும் பொழுது ரொம்ப சாப்பாடு தேவைப்படாது அப்படின்னு சாமியினுடைய கருத்து. ஏன் இவ்வளவு கெட்ட குணங்கள் இருக்கும் போது அதை சரி பண்றதுக்காக காரணாக்கினி லாஸ் ஆகிடுது, காரணாக்கினி லாஸ் ஆக லாஸ் ஆக சாப்பாடு தேவைப்படுது. பிராணவாயு நஷ்டமாக நஷ்டமாக சாப்பாடு தேவைப்படுது. இந்த பிராணவாயுவும் காரணாக்கினே உடம்புல தங்க 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 பசியினுடைய அளவு குறைஞ்சிட்டு, இது சத்தியமான உண்மை, அனுபவத்தின் கண் தெரியும். இப்ப வந்து உடம்பால் அழியின் உயிரார் அழிகள். உடம்பை வளர்க்கும் உபாயம் என்ன? இந்த உடம்பை வளர்க்கறதுங்கிறது சதையை வளர்க்கறது இல்ல, சுத்த தேகமா வளர்க்கறது. இது வரைக்கும் வந்து சௌரியத்துக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. அங்க போய் சாப்பிடுவோம், இங்க போய் சாப்பிடும், எங்க சுவையான உணவுகள் கிடைக்கும்னு பார்க்கும், வந்து அந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து இந்த உடம்பை தூய உடம்பாக வளர்ப்பதற்குரிய அறிவு எனக்கு வந்தது. வள்ளல் பெருமான் அந்த அறிவை கொடுத்தார். சுத்த சத்துவ உணவை நான் எடுத்துக்கொள்கிறேன், அதனால் எனக்கு காரணாகினியுடைய நஷ்டம் இல்லை, எனக்கு பிராணவாயுனுடைய நஷ்டம் இல்லை, அதனால் எனக்கு இந்த உடம்பிலேயே நஷ்டம் இல்லாத காரணத்தினால் அமுத உணவாக அது மாறிவிடுகிறது. கலோரிஸ் எனக்கு எவ்வளவு தேவை கலோரிஸ் அது உள்ளேயே கிடைச்சிருது, அதனால நான் இந்த உடம்ப வளர்க்கிறேன். எப்படி வளர்க்கிறேன்? தூய்மையான பசுவாக வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க ஐயா, உடம்ப வளர்க்கறதுன்னா என்னன்னு தெரியுங்களா
ஐயா? நன்றிங்க ஐயா. நான் அப்புறம் உங்ககிட்ட நான் கேட்கறேன், அப்புறம் பேசும்போது நான் உங்ககிட்ட கேட்கறேன். வேற சில கேள்விகள் இருக்கு.
ஓகே ப்ளீஸ்.
நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.
ஓகே.
ஒரே
ஒரு விஷயத்தை மட்டும் நான் சுவையை மட்டும் சொன்னேன். இப்ப வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சுவையா இருக்குமா இருக்காத? இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா என்ன அர்த்தம் இருக்கும்? சரி, நல்ல சுவையா சாப்பிடணும். வறுவல் வடை சாப்பிட்டா, வடை பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டா எண்ணெயில பொரிச்சது அது மாதிரிமா? இதெல்லாம் நம்ம விரும்புறோம், நம்ம விரும்புறோம், நம்மளுக்கு வேணான்னு சொன்னாலும் விரும்புறோம். அப்ப வந்து இந்த நாக்கு விரும்புது. நம்ம வந்து இப்ப டிவி பாக்குறோம், ஏதாச்சும் ஒரு படத்துல போய் உட்காந்து ஒரு 2 hours உட்காந்து அதை பாக்குறோம். அப்ப அது கண்ணுக்கு ஒரு வேலை கொடுக்கறோம். அது சாமி கேக்குறாரு, இந்த நாள பயன் இருக்கான்னு கேட்டா இல்ல, அப்ப அது செய்யாதுன்னு சொல்றாரு. அப்ப கண்ணு இதை விரும்புது, மனசு விரும்புது, மனசை பாக்குறோம். இத பார்த்து என்ன ஆக போகுது, இந்த இந்த மாதிரி சினிமா பாட்டெல்லாம் கேட்டு என்ன ஆக போகுது, ஞானத்துக்கு உதவாத விஷயங்களை கேட்டு என்ன ஆக போகுது? அறிபவை எல்லாம் அறிவித்தான், கேட்பவை எல்லாம் எதை கேட்கணுமோ அதை கேட்கணும், எதை அறியணுமோ அதை அறியணும் அப்படின்னு இந்த மனசை என்ன பண்றோம்? மனதை வசப்படுத்தும் வழி அறிய என்பார் வள்ளல் பெருமான். ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்து வள்ளல் பெருமானையும் கூட்டிட்டு, சாமி இந்த மனசு இப்படி எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கு, நீங்க வந்து இத பாருங்க அப்படின்னு இந்த மனசை என்ன பண்ணலாம்? வசப்படுத்தலாம். மனதை வசப்படுத்தும் வழித்துறை கற்றறியும் வள்ளல் பெருமான் சொல்லுவார். அப்படி வசப்படுத்திக்கிட்டோம்னா சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இது வந்து அந்த உரைநடை பகுதி படிங்க, இந்த ஞான கருத்துக்களை படிங்க, வள்ளல் பெருமானுடைய பாடலை படிங்க. வந்து இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, மட்டகன்ற நெடுங்காலும் மனத்தால் வாக்கால் மதித்திடினும் வாராதென்றே கட்டகன்ற மெய்யறிவோ கரணம் நீக்கி கலையகற்றி. சாமி சொல்லியிருக்காங்க. இங்க முதல் திருமுறையில மகாதேவ மாலையில ஞானத்தை புட்டு புட்டு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? 5 திருமுறை பார்க்க வேண்டியது இல்லை, நம்ம எல்லாம் பெரிய ஆளு, நம்ம நேர 6வது திருமுறையில போய் குதிச்சு அந்த 6வது திருமுறைய அப்படியே கையிலேயே வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் வந்துருமா? வரவே வராது. சாமி சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து இப்ப நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காதிங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கிற. அது மாதிரிமா இந்த மனசை வசப்படுத்தணும், ஞானத்துக்குள்ள செலுத்தும்படியாக வசப்படுத்தணும். அத்தகைய ஒரு முறையை நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது அதுக்கு தத்துவ அனுசந்தானம். நாக்க கட்டுப்படுத்துறது, காதை கட்டுப்படுத்துறது, கண்ணை கட்டுப்படுத்துறது, காலு எங்கேயும் போய் தேவையில்லாம அலையறத கட்டுப்பாடு பண்றது. நயாகரா ஃபால்ஸ்ல போய் உட்காந்து 1 மணி நேரம் நின்றுட்டு இருந்தா உடனே ஞானம் வந்துருமா? வராது. அங்க போய் தேவை, அங்க போய் 1 மணி நேரம் அங்க நிக்கிறத விட சரி நம்ம இங்க வீட்டுல இருக்கலாம், வந்து அதை பாக்கலாம், இதை பாக்கலாம், ஏதோ ஹாலிவுட்ல என்ன இருக்கு, என்ன மாதிரி எல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, அதெல்லாம் அதெல்லாம் இப்ப பாத்துட்டு வரலாமா? என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது இல்ல. இது மாதிரி நம்மளுடைய காலு அலையறத, கையை தேவையில்லாம செய்யக்கூடிய காரியங்கள், காலால செய்யக்கூடிய காரியங்கள், உடம்பால செய்யக்கூடிய காரியங்கள், எல்லாவற்றையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? முடியாதா?
கண்டிப்பா முடியும். பெருமானா நினைச்சா முடியும்
அப்படின்னா அதுக்கு பெருமானுடைய திருவருளால் முடிக்க முடியும் அப்படின்னுட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குமா, அந்த சப்ஜெக்ட் தான் அது. நான் வந்து என்ன சொல்றேன்னா, வள்ளல் பெருமான் சொல்றாரு இதுல, இந்த மெய்மொழி பொருள்ல சொல்றாங்க, இந்த உடம்புல புருவ மத்தியில அசுத்த பிரகிருதின்னு ஒண்ணு இருக்குங்கிறாரு. அத நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய உடம்புக்கு உள்ளர போய் கருவிகளை எல்லாம் ஒன்னு ஒன்னா பார்த்து 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 லயம் பண்ணலாம். லயம் பண்றதுன்னா எப்படி, நம்ம வசப்படுத்திக் கொள்வது. அந்த வசப்படுத்தி ஒவ்வொரு கருவிய வசப்படுத்தி அரசு பண்ணி அப்படி ஓரமா போட்டு பிடிச்சு போட்டுறது. கண்ண ஒத்து வந்துருச்சு, காது ஒத்து வந்துருச்சு, இப்ப வந்து நாக்குதான் ஒத்து வருவோம்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்னு ஒன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒன்னு ஒன்னே பிடிச்சு உள்ள போட்டுடலாம். பிடிச்சி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுட்டோம்னா நம்மளுக்கு உடனே சொல்லும், இப்ப இது வந்து இது இது புளி நிறைய சேர்த்திருக்கு, இது வந்து புளிக்குழம்பு, புளிக்குழம்பு சாப்பிடும் போது நல்லாதான் இருக்கும், ஆனா வயிற்றுக்குள்ள போன உடனே இது வந்து நம்மளுடைய காரணாக்கினிய நஷ்டம் பண்ணிடும், அதனால புளி வேண்டாம், ஆனா புளி போட்டாதான் நல்லா இருக்கு மனசு சொல்லும், இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துவ அனுசந்தானம். சாமி நான் வந்து இந்த புளி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த நாக்கு மட்டும் கண்ட்ரோல் இருக்க முடியாது சாமி, என்னங்க சாமி செய்யலாம் அப்படின்னு சொன்ன, தன் திறன் புளி சாப்பிடக்கூடாது, திருவருள் திறன் நமக்கு சுத்த அக்கினியை ஏற்படுத்தி சுத்த அறிவை அதிகப்படுத்தும், அப்ப அறிவு பிரகாசமாகும். எதனால, சுத்த அக்கினால அறிவு பிரகாசப்பட்டு இந்த நாக்கும் சாரி நம்மளுடைய அறிவும் ஒத்துழைச்சதுன்னா நாக்கு கிட்ட போய் நம்ம திருவருளும் நம்மளுடைய அறிவும் சேர்ந்து அடிக்கும். அத நான் வந்து என்ன பண்ணுவேன், என் ரூம்ல கண்ணுக்கு தெரியாம நம்ம சாமி கழட்டி போட்ட செருப்பு ஒரு 20 ஜோடி வச்சிருக்கேன், கண்ணுக்கு தெரியாத செருப்பு எல்லாம் நம்ம சாமி போட்ட செருப்பு சாமி போட்ட செருப்புன்னு வச்சிருப்பேன். நாக்கு எப்பயாச்சும் அலைஞ்சிச்சுனாமா அந்த கண்ணுக்கு தெரியாத செருப்பு எடுத்து நாக்கு
அடிச்சிருவேன்.
இப்ப இப்ப வந்து அது மாதிரி நாக்கை லயம் செய்வது, நாக்கை வந்து வசப்படுத்துவது அப்படின்னு அர்த்தமா. அது என்னால முடியல, நான் என்னுடைய குருநாதரை சேர்த்துக்கிட்டு அவருடைய திருவருள் திறனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், அந்த நாக்கை அதை நான் சரி பண்றேன். இது எதுல சொல்லியிருக்காரு சாமின்னா, ஒழிவில் ஒடுக்க பாயிர திருத்தியில சொல்லியிருக்கிறேன். இந்த நானா சொல்லல, இத வள்ளல் பெருமானே சொல்லியிருக்கிறாரு. வள்ளல் பெருமானே ஒழிவில் ஒடுக்க பாயிர விருத்தியில இந்த தத்துவங்களை எவ்வாறு வசப்படுத்துவது அப்படின்னு ஒரு ரகசியம் சொல்லியிருக்காருமா. அதுல இந்த இந்த புருவ மத்தியில இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்குவது எவ்வாறு, புருவ மத்தியில இருக்கக்கூடிய குற்றங்கள் வந்து நம்மளுக்கு வந்து உலகியல் காரணமா இழுத்துட்டு போறது ஒரு குற்றம், அதே போல அருளியல் பக்கமா இழுத்துட்டு போறதுக்குன்னு ஒரு சுத்தமும் இருக்கு அதுல. அது எப்படி வந்து நம்ம வந்து உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி. சாமி நீங்க தான் சொன்னீங்க நான் புருவ மத்திக்கு வந்துட்டேன், புருவ மத்திக்கு வந்துட்டாலும் புளிக்குழம்பு கேக்குது மனசு, கொஞ்சம் நல்ல வருவல் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுது சாமி, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நீங்க அருள் செய்தீங்கன்னா நான் மேல் நோக்கி போயிருவேன், உலகியல் சிறிதும் உளம்பிடிய வகை நான் அருளியல்ல செல்லுவேன், எனக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நாக்கு கட்டுக்குள்ள வரும், மனசு கட்டுக்குள்ள வரும், இந்த இந்த சுவைகள் பற்றிய விருப்பங்கள் இருக்காது, சினிமா பார்க்கணும்னு ஆசை இருக்காது, நாடகம் பார்க்கணும்னு ஆசை இருக்காது, வந்து இப்போ அதிசயத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காதுன்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். ஒரு அதிசயத்தை பார்த்துட்டுனா கூட மனம் கெட்டு போயிருந்தாரு, ஒரு பொருளை விருப்ப நோக்கணும்னா மனம் கெட்டு போயிருந்தாரு, ஒரு பொருளை வெறுப்ப நோக்கணும்னா மனம் கெட்டு போயிருந்தாரு. இப்ப விருப்பம் வேண்டாம், வெறுப்பும் வேண்டாம், வேண்டுதல் இல்ல, வேண்டாமை இல்ல, பகை இல்ல, துக்கம் இல்ல, சந்தோஷமும் தேவையில்லை, மகிழ்ச்சியும் துன்பமும் தேவையில்லை, எல்லாம் எனக்கு சமமா நான் பாக்குறேன், எல்லாம் இறைவன் கொடுத்ததுதான், நல்லது கெட்டது எல்லாம் இறைவன் கொடுத்ததுதான், நான் அனுபவிக்கிற துன்பமும் இறைவன் கொடுத்தது, நான் அனுபவிக்கிற துன்பமும் இறைவன் கொடுத்தது அப்படின்ட்டு என்னைக்கு நாம வந்து ஒரு முடிவுக்கு வர்றோமோ அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர் கண்ணுக்கு எதிர தோன்றக்கூடிய எல்லாமே பொய்யா போயிடும். ஓ இது பொய், நயாகரா ஃபால்ஸ் பார்த்தோம்னா அது பொய், சினிமா பார்த்தோம்னா அது பொய், நாடகம் பார்த்தோம்னா அது பொய், எங்கனாச்சும் பீச்சில் உட்காந்து நம்ம வந்து நம்ம குளிச்சுக்கிட்டு வெயில்ல நம்மளை படுத்திருந்தோம்னா அது பொய் வந்து. அது மாதிரிதான் நம்ம இதுல வந்து இந்தோனேஷியால என்ன அச்சேங்கிற இடத்துல எல்லாம் படுத்திருந்தாங்க, சூரிய ஒளி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் உடம்பு நல்லா கிடைக்கும்னு படுத்திருந்தாங்க. சுனாமி வந்துச்சு, மறுபடியும் போக முடியாது பாருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அது மாதிரி எது இதெல்லாம் நம்மளுக்கு இது போய் இது போய் அது போய் வந்து சினிமா பாட்டு கேட்டிருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கு, அப்புறமே அது போய் எது உண்மை எது நிரந்தரம் அப்படின்னா ஆதி நித்தியம் எதுன்னு வள்ளல் பெருமான் சொல்றாருங்க. அத வந்து எங்க சொல்றாரு, இது மெய்மொழி பொருள் சொல்றாரு. நித்தியமான பொருள் இது, இது அநித்தியமான பொருள், இது உண்மை இது பொய், இது வந்து உலகியல் இது அருளியல், இது ஏமாற்று வேலை இது ஞான வேலை, இது ஞானம் கொடுப்பது இது வந்து நம்ம நம்ம வந்து பிறவிக்கு ஆளாக்குவது அப்படின்னு பிரிச்சு 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 பாக்குறோம் இல்லம்மா, அதுக்கு பேரு தான் அனுசந்தானம். பகுத்தறியது மட்டும் இல்லாம பகுத்து அறிந்து அதை நீக்குவது, நீக்கிக் கொள்வது, அப்படியே கம்ப்ளீட்டா அதை காலி பண்ணிடுறது, அடிச்சிடுறது. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் பூக்கும் மரசே. இந்த உடம்புதான் குடில், உடம்புதான் குடில். அன்பெனும் வலைக்குள் படுபரம் பொருளே, நான் உன்னை வலை போட்டு பிடிச்சிருவேன், யான் உன்னை தொடர்ந்து சிக்கர பிடித்து எங்கெழுந்தருள்வதினியே. அன்பெனும் உயிர் ஒளிர அறிவே, என்னுடைய உயிருக்குள் நீ அறிவாக விளங்க போகிறாய். அது போல சொல்லுங்க அடுத்த கேள்வி.
அற்புதையா, அவரையே சிக்கனை பிடிச்சது மாதிரி இருக்குது அன்னைக்கு.
ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம்.
இது வேற ஒரு டைப்ல ஐயா நீங்க பேசிட்டு இருக்கும்போது மார்க் அன்பர்கள் வந்து
சரியா கேக்கல, சரியா கேக்கலீங்க, சரியா கேக்கலீங்க
ஐயா. இப்ப கேக்குதுங்களா ஐயா? அன்பர்கள் யாரும் புலால் எல்லாம் மசுதான் இருக்கிறாங்க, அதே மாதிரி முட்டை எல்லாம் எதுவும் சாப்பிடறது இல்ல. ஆனா இப்ப நம்ம மற்றவங்க கிட்ட பேசும்போது இந்த இந்த முட்டையை பத்தி நீங்க லாஸ்ட் டைம் கூட சொல்லிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முட்டையிலயும் உயிர் இருக்குது அப்படிங்க, முட்டையிலயும் உயிர்
இருக்கு.
ஆனா இத வெளியே போய் நம்ம மத்தவங்க கிட்ட வந்து நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, அது சேவலோட கூடாதுதான், அதுல உயிர் இல்ல அப்படின்னு ஒரு கருத்து வேற சொல்றாங்க. அதை நம்ம
எக்ஸ்பிளைன் நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வது உறைவது உலகு அவ்வது உறைவது அறிவுன்னு பேரு. இதுல வந்து அக திருவள்ளுவர் சொல்லுவார், அவங்களோட அப்படியே மெதுவா நம்ம என்ன பண்ணோம், ஆத்துல இறங்கணும், தண்ணியோட போய் அவங்கள்ட்ட அப்படியே பக்குவமா எடுத்து சொல்லி எந்த தந்திரத்தினாலாவது அவரை நம்மவராக்கி கொள்ளுதல். நீங்க சொல்றது கரெக்டு தான். இந்த முட்டைக்குள்ளார என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முட்டைக்குள்ள ரெக்க இருக்கு, அதனுடைய முடி இருக்கு, அதனுடைய எலும்பு இருக்கு, அதனுடைய எல்லா உறுப்புகளும் அந்த முட்டைக்குள்ளதான் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் அது கருவுன்ட்டு, அதுக்கு அது வந்து அதுக்குள்ள எல்லாமே இருக்குது. ஆகையினால அவங்கள்ட்ட நம்ம வந்து வாதம் பண்ணக்கூடாது, எப்படியாவது தந்திரத்தினாலாச்சும் அவரை நம்மளை உள்ள எழுத்துக்கணும். அவங்கள்ட்ட போய் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆன்மாவை, அந்த ஆன்மாவை நம்ம பக்கம் திருப்புறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும். அப்படி நீங்க திருப்ப முடியலன்னா நீங்க யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் சன்மார்க்கம். எப்படியாவது அவங்களை நம்ம சௌரியத்துக்கு அவங்கள கொண்டு வந்து அவங்க போற போக்குலயே போய் நீங்க சொல்றதையா கரெக்ட், முட்டை சைவன்னா எல்லாம் அப்படி பையா சொல்றாங்கன்னு சொல்லணும். சொல்லிட்டு எப்பயாச்சும் வாய்ப்பு அடைக்கும் போது அதை வந்து நம்ம சுட்டி காமிச்சு அவங்களையும் நம்ம பக்கம் இழுத்து கொண்டு வரணும்னு சாமி சொல்றாங்க. எந்த தந்திரத்தினாலாவது நம்ம ஒரு ஆக்கி கொள்ளுதல், அடி மேல அடி அடிச்சோம்னா அம்மி நகரும், அப்படியே மெதுவா நம்ம சரி பண்ணலாம். ஐயா நீங்க நீங்க சரியான பாதையில தான் போறீங்கிறது இப்ப உங்க கேள்வியில இருந்தே தெரியுது. எல்லாம் எல்லாமே ஞானிகளாக பிறந்துட முடியுமா ஒரே பிறவியில? கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம தேய்ச்சி கொண்டு வந்தோம்னா அந்த பச்சை திரையை வந்து ரொம்ப டார்க்கா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா மாத்திக்கலாம்.
சொல்லுங்க.
அம்மா வந்து ராஜியம்மா நீங்க சொல்லுங்க, கேளுங்க. நீங்க எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க.
அடிக்க அடிக்க அம்மியும் நகரங்கிறது உண்மையிலே உண்மைதான், சொல்ல சொல்லதான் கொஞ்சம்
நம்ம எல்லாம் நம்ம வந்து இந்த அசைவ உணவு சாப்பிட்டு அப்புறம் தான் இப்ப மெதுவா இங்க வந்திருப்போம். நம்ம வந்து இப்ப வந்து பிறவியிலேயே சைவமா இருக்கிறது பெரிய புண்ணியம். நம்மள மாதிரி சன்மார்க்கிங்ல பல பேர் என்ன பண்ணுவாங்க, அசைவத்துல இருந்து தான் சைவத்துக்கு வந்திருப்போம் நம்ம.
நாங்கெல்லாம் பிறவியிலேயே சைவம் தான், சாப்பிட்டதே இல்ல.
பெரிய அதெல்லாம் பெரிய புண்ணியம், பெரிய புண்ணியம், பெரிய புண்ணியம். சில குடும்பங்கள் வந்து நம்ம அசைவ குடும்பமா தான் இருக்குது. வேடங்கூட்ல உள்ள பிள்ளைங்க வந்து அசைவம் சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? அது மாதிரி அது வந்து சஞ்சீதம். இப்ப நம்ம மாத்திக்கிறேங்கிறது பிராரப்தம்.
நண்பர்களுக்கு வேற யாருக்கும் இந்த கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துடலாம். ஐயா, அப்போ நம்ம இந்த கேள்வி சுத்திசாரத்தை முடிச்சுக்குவோம். கம்பையா ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. கடந்த இரண்டு வாரங்களாக
ரொம்ப சந்தோஷம்
எடுத்து நேரம் இந்த குண்ட அனுபவத்தை பத்தி ஓவராலா ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து குறிப்பிட்டு வந்து இந்த வயிறு பற்றின விஷயங்களை வந்து அக்னி காரண அக்னி என்னுடைய பற்றிய விஷயங்களை வந்து எப்படி நம்ம தேகத்தை சுத்த தேகமா ஆக்கிக்கணும் வழிமுறைகளை சொன்னீங்க. மிகவும் அற்புதமாக இருந்தது ஐயா. எங்களுடைய பூரான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு நன்றி நீங்க
எடுத்து
எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மீண்டும் ஒரு முறை வரலாறு யூனிவர்சல் சார்பாகவும் மற்றும் இணைந்திருக்கிற அனைத்து அன்பர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷம்
ஐயா. அடுத்தது வந்து நம்ம ராஜி அம்மா வந்து சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை விண்ணப்பத்தை வாசிப்பார்கள். அதுக்கப்புறம் ஐயா நீங்களே வந்து ஜோதி பாடல் பாடிட்டீங்கன்னா நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாங்க. ராஜி அம்மா நீங்க விண்ணப்பத்தை வாசிக்கிறீங்களா?
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி. சன்மார்க்க விண்ணப்பம். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களாகவும், மரணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதிற்கு பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நினைந்து நிறைந்து விளங்க செய்து தர வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருபெருஞ்சோதி ஆண்டவரே, தேவி திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். திருச்சிற்றம்பலம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி.
நன்றிங்கம்மா. ஐயா நீங்க
அருட்பெருஞ்சோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, ஜோதி 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 சூயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏர் ஜோதி வீர் ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே,
வாதி ஞான போதனி வாழ்க வாழ்க நாதனி வாழ்க வாழ்க நாதனி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாதா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பா.
இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் நன்றி.
நன்றி ஐயா. நன்றி
ஐயா. முக்கிய நன்றி ஐயா.
நன்றி ஐயா. நன்றி. நன்றி அம்மா. வணக்கம்மா.
வணக்கம் ஐயா.
வணக்கம். வணக்கம்.
நன்றி.